ஓம் சாந்தி. சிகிச்சையா இருக்கீங்களா? குளிர்ச்சியா இருக்கீங்களா? 25/6/2018 இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே. இந்த நேரம் உங்க எல்லோருக்கும் மானப்பிரஷ்ட நிலை, அதனால சத்தத்தை கடந்து வீட்டுக்கு திரும்பி போகணும். எனவே பாபாவை நினைவு செய்யுங்க. ஒரு சிலர் வயசானவங்க வந்து தேவையில்லாத காரியங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா வீட்டுல இருக்கணும்னு சொல்லுங்க. சிவனேன்னு இருக்க வேண்டிய வயசுல ஏன் உனக்கு இந்த வேலைன்னு இந்த மாதிரி பாபா சார், அந்த மாதிரி சிவனேன்னு இருக்க வேண்டிய வயசு தான் எல்லாருக்குமே ஆத்மாவுக்கு மானப்பிரஷ்ட நிலை. அதனால இந்த கலியுகத்துல இருக்கிற சட்டத்துல எல்லாம் சிக்காம விலகணும். இந்த ஸ்தூல உலகத்தையே விட்டு போறோம், ஏன்னா சத்தம் நிறைந்த உலகம் இந்த ஸ்தூல உலகம் தான், சத்தமே இல்லாத உலகம் பரம்பாம. எண்ணங்கள் கூட இல்லாத உலகம் பரம்பாம. அந்த வீட்டுக்கு போகணும். அதனால அப்பாவை நினைவு செய்யுங்க. பாருங்க, சூக்ஷ்மாதனத்துல கூட எண்ணங்கள் இருக்கும், அசைவு இருக்கும், பரிணாமத்துல அதுவும் இருக்காது. ஏன்னா சூக்ஷ்மாதனத்துக்கு பாபா குழந்தைங்க பக்காவானவங்க மட்டும்தான் போவாங்க. அவங்க வைக்கிற எண்ணங்கள் நல்ல எண்ணமா தான் இருக்கும், சம்பூர்ண எண்ணம். அதனால அவருடைய அற்புதமான படைப்பான சூக்ஷ்ம லோகத்துல சூக்ஷ்ம உடல் கொண்டவங்களுக்கு அனுமதி இருக்கு. ஆனா பரந்தாமம் முக்தி தாமம் வந்து எல்லா ஆத்மாவும் போயிடும். நினைக்கிறது கூட அங்க அனுமதி கிடையாது, ஏன்னா நினைச்சாலே அவ்வளவுதான். சும்மா எண்ணம் மட்டுமே வச்சுட்டு இருந்தா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இதுல எல்லாம் மோசமான எண்ணம் தான் இருக்கும். அதனால்தான் எண்ணம் கூட இல்லாத ஒரு இடம். அதனால்தான் இனிமையான அமைதி, ஆழ்ந்த அமைதி. அந்த வீட்டுக்கு போகணும், பரந்தாமத்துக்கு போகணும். அதனால பாபா நினைச்சு அங்க எப்படி இருக்கும், எண்ணங்கள் எற்று இருக்கும். இப்பவே அதை தயார்படுத்தணும். இப்ப ஃபர்ஸ்ட் நல்ல எண்ணங்களை உருவாக்கிட்டே இருக்க, ஒரு டைம்ல அப்படியே எண்ணங்களே இல்லாம இருக்கு, அதாவது ஆழ்ந்த அமைதியில இருக்கு. சோ இத பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆக்சுவலா எண்ணங்களே இல்லாம இங்க இருக்க முடியாது. அதனால பாபா நினைக்கிறதும் ஒரு எண்ணம், எண்ணம் தான் இல்லையா? செம்பன் நிறமான உலகத்துல இருக்கிறேன்னு நினைக்கிறதும் ஒரு எண்ணம் தான். அதனால அப்பாவை நினைவு செய்யுங்க, அங்க போறதுக்கு ரெடி ஆகுங்க. இந்த வயசான காலத்துல போய் விகாரத்துல மூழ்கி கெடுக்க அப்பா பேரை கெடுக்காதீங்க அப்படின்னு பாபா சொல்ற கேள்வி. 21 பிறவிக்கு சுகம் கிடைக்கிறதுக்கான ஆதாரம் எது தெரியுமா? 63 பிறவியா நரகத்துல நீங்க செஞ்ச பக்தி தான். யார் அதிகமா ஆரம்பத்துல இருந்து சதோ பிரதான பக்தி செஞ்சிருந்தாங்களோ, ஆரம்பத்துலதான் சதோ பிரதான பக்தி இருக்கும் இல்லையா? சோ முதன் முதல்ல துவாபர ஆரம்பத்துல யார் அந்த பக்தி செஞ்சாங்களோ அவங்கதான் இப்ப ஞானம் எடுக்கிறாங்க. 21 பிறவிக்கான சுகம் அவங்களுக்கு தான் கிடைக்குது. யாருக்கு? துவாபரத ஆரம்பத்திலே பக்தி செய்ய ஆரம்பிச்சவங்களுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பல பிறவியா அவங்க தான் பக்தி செஞ்சிருப்பாங்க, ஆரம்பிச்சுட்டாங்கன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அவங்கதான் ஞானம் எடுக்கிறாங்க. இது பாருங்க, சுழற்சி சொல்றாரு, அதிக பக்தி செஞ்சவங்க தான் ஞானம் எடுக்கிறாங்க, அவங்கதான் ஃபர்ஸ்டும் வராங்க. அதனால 21 பிறவிக்கான சுகம் முழு சுகம் அவங்க தான் அடையறாங்க. இப்ப நமக்கு பக்தியுடைய நடிப்பு முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ஞானத்துக்கு வந்தா பக்தி முடிஞ்சிச்சு. பக்தியின் பலனை கொடுக்கறதுக்காக வந்துட்டாரு பாபா. ஏன்னா அவரை கூப்பிட்டோம், எதுக்கு கூப்பிட்டோம், அத கொடுக்க வரார், நிரந்தர சுகம் அமைதி அத கொடுக்க வரார், வந்துட்டார். அவரு தனியா இருக்கிறார், அவரு தான் வந்து கொடுக்கணும். பக்தர்கள் எப்பவுமே பகவானால ஆக முடியாது. பக்தர்கள் பகவானா ஆகவே முடியாது. எவ்வளவு பக்தி செஞ்சாலும் தவம் தானம் புண்ணியம் எது பண்ணாலும் பகவான் ஆக முடியாது. அதனால அந்த ஒரு பகவான் கடவுள் சிவன் பாபா தான் வரணும். சபரிமலையில பார்த்தா 18 தடவை சபரிமலைக்கு போனா குருசாமி அப்படின்வாங்க. எத்தனை தடவை மலை போனாலும் குருவாக முடியாது, சத்குருவாக முடியாது. அவங்க பக்தியை கத்துக் கொடுக்கிற குருவா வேணா ஆகலாம். நிறுத்த ஒரு பிறவிக்கு சுகத்துக்கான வழியை கொடுக்கிற குருவா எந்த மனுஷனும் ஆக முடியாது, பகவான் தான் ஆக முடியும். அவரு தான் வர வந்து ஞானத்தை கொடுக்கிறாரு. ஆனாலும் இந்த ஞானத்தை எடுக்கிறது யாரு? துவாபரக ஆரம்பத்திலிருந்தே பக்தி செஞ்சவங்க. யார் ஆரம்பத்திலிருந்தே பக்தி செஞ்சிருப்பாங்க? யாரு சத்தியுக ஆரம்பத்திலிருந்தே வந்து ராஜ்யம் பண்ணாங்களோ அவங்க தான் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு தான் 21 பிறவிக்கான ஆஸ்தி கிடைக்குது, பக்தியின் பலன் கிடைக்குது. பகவான் வேற பக்தன் வேறன்றத பத்தி முரளிக்குள்ள ஆழமா சொல்வர் பாடல். தாயே, ஓ தாயே, நீங்க தான் எல்லோருக்கும் பாக்கியத்தை வழங்குற வள்ளல். ஓம் சாந்தி. தாய்மார்களுடைய மகிமைய பக்தியில இப்படி பாடியிருக்காங்க. தாயே மகமையே, எங்க பாக்கியத்தை வழங்குறவளே, வாரி வாரி கொடுப்பவளே அப்படின்ட்டு அவங்க. ஆனா அந்த தாய்மார்கள் மாதாக்கள் ஒன்னும் கடவுள் கிடையாது இங்க பாக்கியத்தை கொடுக்கறதுக்கு. பகவானும் தந்தை பரமபிதா தான். ஆனா அவர் நமக்கு அப்பானா அம்மாவும் இருப்பாங்க, பட் ஆனா அந்த அம்மா கடவுள் கிடையாது. நாம அவருடைய குழந்தை, நாம கடவுளா? கடவுளுடைய குழந்தையும் கடவுள் கிடையாது, கடவுளுடைய மனைவியும் குழந்தை கடவுள் கிடையாது. ஏன்னா தாயை நிறைய பேர் ஏத்துக்கிறாங்க. தாய் இருந்தா தந்தையும் இருப்பாங்க, இருந்தாலும் தாய் தன்னை பகவான்னு சொல்ல முடியாது. இந்த பாயிண்ட தாரணை செஞ்சு புரிய வைங்க. அப்பான்னு சொன்னாலே அம்மா இருப்பாங்க. சோ குரான்ல அழகா போட்டிருக்கும், இயேசு ஒன்னும் கடவுளுடைய குழந்தை கிடையாது. அவர் என்ன சாதாரண மனுஷன் மாதிரி மனைவி குழந்தைன்னு எடுத்துட்டு வரீங்க, அவரை அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி இருப்பாங்க குரான்ல. ஆக்சுவலா அவருடைய குழந்தைதான் எல்லாரும். அவருக்கு மனைவியும் இருக்கிறாங்க, ஆனா மனைவியோ குழந்தையோ கடவுள் கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு புரிய வைங்க. இருந்தாலும் பாருங்க ஜெகதம்பாவுக்கு எவ்வளவு மகிமை இருக்கு. ஏன் அந்த மகிமை? இந்த ஞானத்தை எல்லோருக்கிட்டையும் சேர்த்தாங்க. பட் ஆனா இது யாருடைய ஞானம்? இறைவனுடைய ஞானம். அவங்க ஞானம் கிடையாது. பகவான் எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க, ஆனா உண்மை அது கிடையாது. தாய் தந்தைன்னு சொன்னா குழந்தைங்களும் இருப்பாங்க. அப்ப தாய் வேற, தந்தை வேற, குழந்தைங்க வேற. அப்ப எப்படி எல்லாருக்குள்ளயும் கடவுள் இருக்க முடியும்? ஒருவேளை எல்லா இடத்திலும் நிரம்பியவரா இருந்தா எல்லாரும் பகவான் ஆகிட்டு இருப்பாங்களா? அப்புறம் எங்க தாய் குழந்தை அப்படின்லாம் வரவே வராது. எல்லாமே அப்பா தான், எல்லாமே கடவுள் தான் ஆயிடும். இப்ப பகவதி கூட இருக்க முடியாது, தாயும் இருக்க முடியாது. ஏன்னா சர்வ வியாபின்ற ஞானத்துல பகவதிங்கிறதே இல்லையே. கடவுள் எங்க இருக்காரு? எங்கும் நிறைந்து ஒரு முடிஞ்சு போச்சு. அப்புறம் அப்பாவும் கிடையாது, அம்மாவும் கிடையாது, எந்த உறவும் கிடையாது. இப்ப எல்லா இடத்துல எங்க நிரம்பிருக்கு? என்ன நிரம்பிருக்கு? காத்து தான் நிரம்பிருக்கு. அப்ப காத்து தான் கடவுள். எல்லா இடத்துலயும் ஒளி, சூரிய ஒளி பரவுது, சோ ஒளி தான் கடவுள். சூரியன் வர்றதுக்கு முன்னாடி எல்லா இடத்துலயும் இருட்டு தான் இருந்துச்சு, இருட்டு தான் கடவுள். இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க, கடவுள் எங்கும் நிறைந்தவர்ன்ற அந்த அதை வச்சுக்கிட்டு எங்கும் நிறைந்த பொருள் எல்லாம் தூக்கி போட்டு கடவுள் கடன்றாங்க. உண்மையில கடவுள் எங்கும் நிறைஞ்சவர் கிடையாது, அப்படி சொன்னதுனால வந்ததுதான் இவ்வளவு தப்பு. எல்லாருமே கடவுள்னா எல்லாரும் அப்பாவாயிடுவாங்களே, அப்ப தாயே கிடையாது, ஏன்னா தந்தை தான் பகவான். இத வந்து நல்லா புரிய வைக்கணும், அற்புதமான ஆழமான விஷயம், அழகா புரிய வைங்க. எந்த ஒரு ஆத்மாவும் தன்னை பகவான் சொல்லிக்க முடியாது அப்படின்னு நமக்கு தெரியும். ஒருவேளை பக்தர்கள் நாங்க பகவான் அப்படின்னு சொன்னாங்கன்னா, பிறகு தாய் அப்படிங்கிற ஒரு விஷயமே நிரூபிக்க முடியாம போயிடும். இவங்களே பகவான்னா அப்புறம் தாய் யாரு? இவங்களே தந்தை, இத்தனை பேருமே தந்தைனா அப்ப தாய் யாரு? சோ இத வச்சு புரிய வைக்க சொல்ற, கடவுள் எங்கும் நிறைந்தவர் இல்ல அப்படிங்கிற விஷயத்த. பக்தர்களுக்கும் பகவானுக்கும் உள்ள வித்தியாசம், பக்தர்கள் மறுபிறவி எடுக்கணும், பகவான் எடுக்கிறது கிடையாது. பாருங்க, பார்வதி வந்து பிறப்பாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க, அப்புறம் ஒரு பிரச்சனையில நெருப்புல குச்சி செத்து போயிடும், மறுபடியும் பிறப்பாங்க, சிவனை கல்யாணம் பண்ணுவாங்க, மறுபடியும் எப்படியோ செத்துருவாங்க, மறுபடியும் இந்த பிறப்பிறப்ப பார்வதி வராங்க, சிவன் வரல, சிவன் அப்படியே தான் இருப்பார். அதுதான் பகவான் மறுபிறவி எடுக்க மாட்டார், பக்தர்கள் மறுபிறவி எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, பகவானுக்கு தனக்குன்னு ஒரு சரீரமே கிடையாது எப்பவுமே. கடவுளுடைய ஆடை தான் இது ஃபுல்லான்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் அதான் பாபா சொல்ற, அவருக்கு ஆடையும் கிடையாது, உடையும் கிடையாது, சரீரமும் கிடையாது, உடலும் கிடையாது. அதனால சர்வவியாபின்றதுனால எத்தனை விஷயங்கள் பொய்யாக்கப்படுதுன்னு புரிய வைங்க. சர்வவியாபின்றது முதல்ல தப்பு. அப்படி நீங்க சர்வவியாபின்னு சொன்னீங்கன்னா கடவுளுக்கு நீங்க எந்த விதமான மகிமையும் பாட முடியாம போயிடும். பக்தர்கள் பகவான வணங்குறாங்க அப்படின்னா பகவான் வேணும்ல பக்தர்களுக்கு நன்மை செய்ய. எல்லாருமே பக்தர்கள் தான், அதனால நமக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதர சகோதரர்கள். இந்த நேரத்துல நான் பக்தி அனுசரணை முறையில இருக்கிறேன்னு ஆத்மா சொல்லுது. பிறகு ஆத்மா இப்ப எனக்கு தந்தை கிடைச்சிருக்கிறாரு, அதனால நான் ஞானத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும். ஏன்னா பக்தி செஞ்சதும் ஆத்மாதான், ஞானத்தை கேட்கறதும் ஆத்மாதான். எதுக்கு பாபா சொல்ற ஆத்மா பிராக்டிஸ்க்கு சொல்றாரு, இன்னொன்னு ஆத்மா வேற பரமாத்மா வேறன்றதுக்காக சொல்றாரு. பக்தர்கள் தான் மறுபிறவை எடுக்கிறாங்க, பகவான் மறுபிறவை எடுக்க முடியாது. அவருக்கு உடலே கிடையாது, உடல் எடுத்தாதான் அதை விடுறதுக்கு இன்னொரு பிறவின்னு சொல்றது. இது பிரம்மாவுடைய சரீரம், அவருடையது கிடையாது, சிவனுடையது கிடையாது. பஞ்ச தத்துவத்தினாலான சரீரத்தை எடுத்து பகவான் ஒண்ணு பிறக்க வேண்டியது கிடையாது. ஏன்னா பிறந்து இந்த ஞானத்தை சொல்ற வயசு வரையும் வளர்றதுக்குள்ள இங்க இருக்கிற மாயை அவரையுமே வீசு, அதனால அவர் பஞ்ச தத்துவத்தினாலான சரீரத்தை எடுக்க தேவையில்ல, குழந்தைய பிறக்க தேவையில்ல, அதனால அவர் பரகாய பிரவேசம் செய்யறாரு, அதாவது மற்றவங்களுடைய உடல்ல பிரவேசிக்கிறாரு. கூடு விட்டு கூட தாங்கலாம், அது மாதிரி இவர் கூடு விட்டு கூட தாங்கல, ஏன்னா இவருக்கும் ஒரு கூட கிடையாது. பரகாய பிரவேசம் என்னர்த்தம், இன்னொருத்தர் உடல்ல பிரவேசிக்கிறது. இது எல்லாரும் தெரிஞ்சிருக்கிறாங்க. இயேசுதான் இயேசு உடம்புக்குள்ள கடவுள் வந்திருக்காரு கடவுள் வந்திருக்கிறாருன்னு நினைச்சான் இல்லையா. அப்ப கடவுள் இன்னொருத்தர் உடம்புல வருவாருன்னு தெரிஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு உடம்பு கிடையாது, நம்மளுக்கு உடல் கிடையாது. ஆக்சுவலா எந்த உடலும் கிடையாது, ஒளி உடலும் அவருக்கு கிடையாது இல்லையா, சூக்ஷ்மா உடலும் கிடையாது. மற்றபடி இந்த பிரம்மா விஷ்ணு சங்கர் இவங்களுக்கும் சூக்ஷ்ம உடல் இருக்குது, சூக்ஷ்ம வதனத்துல இருக்கிறாங்க, அதனால இவங்க சூக்ஷ்ம வதனவாசிகள். ஒவ்வொரு விஷயத்தையும் புத்தியில நல்லா உட்கார வைக்கணும், பதிய வைக்கணும். நான் ஒரு உடம்பு பழைய உடம்ப விட்டுட்டு இன்னொரு புது உடம்ப எடுக்கிறேன் அல்லது புது உடம்புல பிரவேசம் செய்யறேன்னு ஆத்மா சொல்லுது. பழைய உடல் சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் ஒன்ன விட்டுட்டு இன்னொன்னு எடுக்கிறேன். இங்கேயோ திடீர்னு சிறியவர் அல்லது பெரியவருடைய சரீரம் சென்று விடுகிறது. ஆனா அங்கேயோ முழு ஆயுளும் முடிஞ்ச பிறகு இந்த பழைய சரீரத்தை விட்டுட்டு புதுசை எடுக்கணும். அப்படின்னு ஆத்மா புரிஞ்சுக்கும். அப்படின்னா இந்த ஞானம் ஆத்மாவுக்குள்ள இருக்கிறது தானே. ஆத்மா மறுபிறவி எடுத்தது பரமாத்மாவை அப்படி சொல்ல முடியாது. பிரம்மா விஷ்ணு சங்கரரை கூட பரமபிதான்னு சொல்ல முடியாது. அவங்க கூட சூக்ஷ்ம வதனவாசிகள், பாபாவும் மூலவதனவாசி. வேற யாருமே பரமாத்மா மூலவதனம் நிர்வாண தாமத்துல இருக்கக்கூடியவர்னு புரிஞ்சுக்கிறது கிடையாது. நிர்வாண தாமம் என்றால் அது சத்தத்தை கடந்த இடம், அதனாலதான் வானப்பிரஸ்தம்னு பேர் இருக்குது. சப்தங்களை கடந்த நிலைக்கு செல்வதற்காக 60 வயதுக்கு பிறகு வயதாகி விடும்பொழுது வானப்பிரஸ்தம் மேற்கொள்கிறார்கள். இங்கேயும் பெரியவர் பெரியவர் எல்லோருமே நாம வானப்பிரஸ்திகள்னு புரிஞ்சுக்கிறீங்க. நான் சத்தத்துல இருந்து விடுபட்ட இடத்துக்கு போகணும்னு ஆத்மா சொல்லுது. ஆத்மாவா ஆண்பாலாக சொல்லப்படுது. ஆக ஆத்மா இப்ப வானப்பிரஸ்தத்தில் செல்ல முயற்சி செய்ய வேண்டும். தாய்மார்கள் ஒருபோதும் வானப்பிரஸ்தம் வாங்குவதில்லை. ஆனா இங்க பாபா புரியிருக்கிற ஆத்மாவும் ஆண்பால் ஆத்மாக்களாகிய உங்க அனைவருக்கும் இது வானப்பிரஸ்த நிலை. இப்ப அனைவரும் திரும்பி போகணும். நான் உங்க அனைவரையும் திரும்ப அழைச்சிட்டு போக வந்திருக்கிறேன். அதனால இப்ப நீங்க என்ன நினைவு செஞ்சீங்கன்னா என்னுடைய இடத்துக்கு வந்துருவீங்க அப்படின்னு எந்த மனுஷனும் சொல்ல முடியாது. பரமாத்மா தந்தை மட்டும்தான் சொல்ல முடியும். சன்னியாசிகள் போன்றோர் குழந்தைகளே குழந்தைகளே அழைத்து பேச முடியாது. பாபாவுடைய ஞானமும் யாருக்கிட்டையும் கிடையாது. பகவான் எங்க இருக்கிறாருன்னு கேளுங்க. பகவான் சர்வவியாபின்னு சொல்லுவாங்க. காரணம் பகவானுடைய உண்மையான ஞானம் யாருக்கிட்டயுமே இல்லை. அதனாலதான் பகவான சந்திக்கிறதுக்காக பக்தி செய்யறாங்க. ஆனா எப்ப எப்படி சந்திப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது. கோடியில சிலர் தான் என்ன தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. மனிதர்களோ கடுகு மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்கல யார் செல்லமானவர்களாக காணவர்கள் கண்டெடுத்த குழந்தைகளாக இருக்கிறாங்களோ அவங்கதான் வந்து என்னை அறிந்து கொள்வார்கள். மேலும் தந்தையிடமிருந்து தன்னுடைய ஆஸ்தியை எடுப்பார்கள். பாபா வந்து ஏற்கனவே இருக்கிற ஒரு உடல் ஒரு மனிதனுடைய உடலுக்குள்ள பிரவேசிக்கிறார். ஆனா ஆத்மா அப்படி கிடையாது. வயசான பிறகு அந்த உடலை விட்டுட்டு இன்னொரு உடலை எடுக்கும். ஆனா சிவபாபா ஒரு உடலை விட்டுட்டு எடுக்க மாட்டார். காரணம் அவருக்குன்னு ஒரு உடலை கிடையாது. அவருக்கு எந்த உடலும் கிடையாது. சோ சின்ன உடம்பா இருந்தாலும் பெரிய உடம்பா இருந்தாலும் விட்டுட்டு இன்னொன்னு எடுக்குது. அப்படின்னு என்ன, சின்ன பசங்களும் சரீரம் விடுறாங்க, பெரியவங்களும் சரீரம் விடுறாங்க இந்த கலியுகத்துல திடீர் திடீர்னு. ஆனா சொர்க்கத்துல அப்படி இருக்காது, ஃபுல் ஆயில் 150 வருடம் முடிந்த பிறகுதான் பழைய சரீரத்தை விட்டுட்டு புதுசை எடுக்கணும்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இந்த ஞானம் ஆத்மாவுக்குள்ள தாரணையாக இருக்கு, குணமாக இருக்கு, புரிஞ்சுக்கிறாங்க, தானா வெளிப்படுது. சத்தியுகத்துல சரீரத்தை விடுறதுக்கு முன்னாடி தெரியும் நம்ம புது உடம்பு எடுக்க போறோம், ஏன்னா ஆத்மா மறுபிறவி எடுக்குது. ஆனா பரமாத்மாவை அப்படி சொல்ல முடியாது, அவர் மறுபிறவி எடுக்கிறது கிடையாது, அவருக்குன்னு உடல் கிடையாது, ஒரு உடலை விட்டு இன்னொரு உடல்னு போயிட்டும் இருக்க மாட்டார். அவரு தான் கடவுள், உடலே இல்லாதவர் தான் சிவர். மற்றபடி பிரம்மா விஷ்ணு சங்கரர் எல்லாம் பரமபிதான்னு சொல்ல முடியாது, அவங்க யாரு? சூக்ஷ்மவதன வாசிகள். பிரம்மா விஷ்ணு சங்கர் சூக்ஷ்மவதன வாசிகள், அதுக்கும் மேல ஒரு வதனம் இருக்கு, அதுதான் மூலவதனம். அங்கத்தான் பாபா இருக்க. இந்த ரகசியம் உங்களுக்கு தான் தெரியும், மூலவதனம் அல்லது நிர்வாண தாமம் சொல்ற அந்த செந்தொன் நிறமான ஒளி உலகத்துலதான் சிவபாபா இருக்காருன்னு யாருக்குமே தெரியல. ஏன் அது நிர்வாண தாமம் அப்படின்னு சொல்றோம்? வான்னா சத்தம், நிர்வாணம் அதுல இருந்து விலகிய அல்லது சத்தங்களற்ற உலகம். நிர்வாண தாமம்னால சத்தத்தை கடந்த இடம், அதனாலதான் அதுக்கு வானப்பிரஸ்தம் சொல்றாங்க. வானப்பிரஸ்தம் பாபா அர்த்தம் வாணி சேப்பரே, வாணினா சத்தம், சத்தத்துல இருந்து விலகிய அப்படின்னு அர்த்தம். சோ 60 வயசுக்கு மேல ஆச்சுன்னா வானப்பிரஸ்தம் போகணும் அப்படின்னு வீட்டை வச்சுட்டு காட்டுக்கு போறாங்க. ஏன்னா வீட்டுல அந்த நார்மல் பேசிக்கிட்டு வைப்ரேஷன் கேட்டுட்டு இருக்காங்க, நான் இறைவனோட புத்தி இணைக்க முடியல அப்படின்ட்டு போயிடுறாங்க. அது ஆனாலும் 60 வயசுக்கு மேலதான் போறாங்க. ஆனா இங்க பிரம்மகுமாரிகள் என்ன பண்றாங்க, ஞானத்தை கொடுத்த உடனே, அது சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி பெத்த குழந்தையா இருந்தாலும் சரி, இந்த ஞானம் எடுத்த உடனே நம்ம புரிஞ்சுக்கிறோம், நாம வானப்பிரசிகள், 84 பிறவி முடிச்சிட்டோம், வயசான தாத்தா ஆத்ம ரீதியில அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். அதனால இப்ப ஆத்மா சொல்லுதான், நான் சத்தத்துல இருந்து விடுபட்ட இடத்துக்கு போகணும். சத்தத்திலிருந்து விடுபட்ட நிலைக்கு அப்ப போறோம் வானப்பிரசத்த நிலை, அதாவது வயோதிக நிலை. இதெல்லாம் ஆத்மா பேசுதான். உங்களே தனியா பிரிச்சு ஆத்மா ஆத்மா இப்படி சொல்லுது பாபா, அப்படி சொல்லுது பாபா, என்னது நீங்க சொல்றதெல்லாம் ஆத்மா சொல்றது, பாபா இப்படி சொல்றாரு அப்படி சொல்றாரு, அது பாபா முரளியில சொன்னாரு. இப்படி பாபா கூட நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். பாபா சார், ஆத்மாவா ஆண் பாலா சொல்றோம், ஏன் அப்படின்னா பெண்கள் தாய்மார்கள் வந்து குடும்பத்தை விட்டுட்டு காட்டுக்கு போறது இல்ல சாது சன்னியாசத்தினாடி வானப்பிரஸ்த நிலையில. ஆனா இங்க நாம எல்லாருமே இப்ப எல்லையற்ற வைராக்கியத்துல வரும், ஒட்டுமொத்த உலகத்தையும் புத்தியில மறக்கிறோம், குடும்பத்திலே இருந்தாலும் புத்தியில மறக்கிறோம், அந்த சன்னியாசம் மேற்கொள்றோம். அதனாலதான் ஆத்மாக்கள் பெண் உடல்ல இருந்தாலும் ஆண் உடம்புல இருந்தாலும் ஆண் பால் அப்படின்னு பாபா சொல்றேன். சரி, ஆண் பால்னு பாபா சொல்றாரு. ஆத்மா இப்ப வானப்பிரஸ்தத்துல போறதுக்கு முயற்சி பண்ணணும், எப்படி முயற்சி பண்றது? பேசுறத கட் பண்ணிட்டே வரணும் இல்லையா, சத்தமே பிடிக்கக்கூடாது. பவர் தான் நமக்கு பாபாவை நினைத்து நினைத்து யோக பலத்தை ஏற்றிக்கிட்டே இருக்கும். தாய்மார்கள் எப்பவுமே வானப்பிரஸ்தம் வாங்குறதுல, அதனாலதான் ஆத்மா எல்லாரும் ஆண் பால் அப்படின்னு பாபா சொல்றாரு. எல்லோருக்கும் வானப்பிரஸ்த நிலை, எல்லா ஆத்மாவுக்கும், இந்து கிறிஸ்டின் முஸ்லிம் சாமி எல்லாருக்குமே, விரும்பினாலும் விரும்பினாலும் எல்லோரையும் பாபா அழைச்சிட்டு போகத்தான் வந்திருக்கிற, திரும்பி போய் தான் ஆகணும், வேற சாய்ஸும் கிடையாது. நீங்களா வந்தீங்கன்னா இது சுகமான யாத்திரையா இருக்கும், நான் அடிச்சு ஓச்சு இழுத்துட்டு போனா கொடுமையான யாத்திரையா இருக்கும். இப்ப நீங்களா வர்றதுக்கு என்ன பண்ணணும்? ஒண்ணுமே கிடையாது, நீங்க என்ன நினைவு செஞ்சா போதும் என்னுடைய இடத்துக்கு வந்துடுவீங்க. இத எந்த மனுஷனும் சொல்ல முடியாது. ஏன்னா திரும்ப அழைச்சிட்டு போறேன், அதுக்குதான் வந்திருக்கிறேன். திரும்ப நீங்க வர்றதுக்கு என்ன பண்ண, என்னையே நினைக்கலாம். எப்படி நினைக்கிறது? அவரை பத்தி அவரை தவிர யாருக்கும் தெரியாது. அவர் வந்து தன்னை பற்றி அறிமுகப்படுத்திருக்கிறார், பரந்தாமரை நட்சத்திரம் மாதிரி இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அவர் நினைவு செஞ்சீங்கன்னா அவருடைய இடத்துக்கே வந்துருவீங்க. பரந்தாமத்துல இருந்து இருக்கிற சிவபாபா நினைவு செய்யறதே பரந்தாமத்துக்கே போயிடுவோம் அப்படின்னு எந்த மனுஷனும் சொல்ல முடியாது. சொன்னா உனக்கு தெரியுமா, உனக்கு எப்படி தெரியும் கேப்பாங்க. பேசிட்டு இருக்கிறது கடவுள். மெயின் இந்த ஞானத்துல கடவுள் பேசிட்டு இருக்கிறாருன்றதும் மெயின் ஞானம். பரமாத்மா தந்தை தான் இப்படி சொல்ல முடியும், என்ன நினைவு செஞ்சா என்கிட்ட வந்துடுவேன். இது பக்தி மார்க்கத்துக்கு இதுலயும் இருக்கு. சன்னியாசிகள் யாருமே குழந்தைகளே குழந்தைகளேன்னு கூப்பிட்டு பேச மாட்டாங்க எதிர இருக்கிறவங்கள. பாபா தான் அப்படி கொஞ்சம். பகவானுடைய ஞானம் யாருக்கிட்டயும் இல்ல, எந்த மதத்திலும் இல்ல, எந்த வேதத்திலயும் இல்ல. அதனால அவங்க கிட்ட கேளுங்க, பகவான் எங்க இருக்கிறாருன்னு கேளுங்க. சோ இதெல்லாம் வந்து நாம ஒருத்தருக்கு புரிய வைக்கும் போது கொஞ்சம் வாதம் விவாதம் பண்ணாங்கன்னா அப்ப சொல்லலாம், சரி பகவான் எங்க இருக்கிறாரு. எங்களால சொல்ல முடியும் பகவான் எப்படி இருக்கிறாரு, எங்களால சொல்ல முடியும். நீங்க சொல்லுங்க, பகவான் என்ன பண்றாரு, அவருடைய தொழில் என்ன, பகவானுக்கு மகிமை பாடுற அளவுக்கு நமக்கு என்ன நன்மை பண்ணார், எல்லாமே நமக்கு தான் தெரியும். பகவான் எங்க இருக்கிறாருன்னு அஞ்ஞானிகள்ட்ட கேட்டா அவர் எல்லாத்துலயும் தான் இருக்கிறாரு, உனக்குள்ளயும் இருக்காரு எனக்குள்ளயும் இருக்காரு, சர்வே அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் பாபா சொல்றேன், பகவானுடைய ஞானம் உண்மையிலே யாருக்கிட்டையும் கிடையாது. அதனாலதான் பகவானை சந்திக்கிறதுக்கு பக்தி செய்யறாங்க. அவரை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருந்தா அவங்க ஏன் பக்தி செய்யறாங்க? பக்தினாலே தெரிஞ்சுக்கணும், பார்க்கணும், கூப்பிடணும், என்னை காப்பாத்தணும் அப்படின்னு தான் பக்தி செய்யறாங்க. இருந்தாலும் எப்படி வருவாரு, எப்படி அவரை சந்திக்கிறதுன்னு யாருக்கும் தெரியாது. கோடியில சிலர் தான் என்ன தெரிஞ்சிருக்கிறாங்க. கடு மனிதர்களோ கடுகு மாதிரி நிறைய பேர் பச்சை பச்சை இருக்கிறாங்க. இவங்களை யார் பாபாவுக்கு செல்லமானவர்களாக காணாமல் கண்டெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்களோ அவங்கதான் வந்து என்னை தெரிஞ்சுக்க முடியும், தெரிஞ்சுக்குவாங்க. மேலும் தந்தை கிட்ட இருந்து தன்னுடைய ஆஸ்தியையும் எடுப்பாங்க. கடவுளை பத்தி தெரியல, அதனாலதான் சந்திக்கணும் சந்திக்கணும். அதுக்கு என்ன வழி இருக்குது, எப்படி சந்திக்கணும், அது பேரு ஆன்மீக தேடல், ஆத்மாவுடைய தேடல். அதுக்காக தான் கடுமையா பக்தி செய்யறாங்க. தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவரை சந்திக்கணும்னு, ஆனா அவர் எப்படி சந்திக்கணும்னு தெரியாதனால அவர் வந்ததே தெரியாம இருக்கிறாங்க. அது இருந்தாலும் கோடியில சிலர் என்ன கரெக்டா அடையாளம் கண்டுக்கிறாங்க. பாபாவுக்கு மேல இருந்து பார்த்தா கொச்ச 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 கொச்சான கடுகு மாதிரி இருக்குதான் மக்கள். ஆனா அதுலயும் யார் பாபாவுக்கு ரொம்ப செல்லமான குழந்தையா இருக்குதோ அவங்கதான் வந்து என்ன தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பாபா குழந்தை ஆகிட்டோம், பாபாவுக்கு எல்லாரும் குழந்தைதான், ஆனா நம்ம யாரு செல்ல குழந்தை, அவங்கதான் இதை புரிஞ்சுக்குவாங்க, ஞானத்தை எடுப்பாங்க, தந்தை கிட்ட இருந்து ஆசையை எடுப்பாங்க. இந்த நேரத்துல எல்லோருமே பக்தர்கள் தான் அப்படின்னு நீங்க புரிய வைக்கலாம். எல்லோரும் கடவுள் ஒருத்தர மாட்டோம், அத்தனை பேரும் பக்தர்கள் தான் புரிய வைங்க. இப்ப எப்படி எல்லாம் புரிய வைக்கலாம் அப்படின்னு பாபா எடுத்துக்கிட்டு, நாம பகவான் கிட்ட இருந்து பக்தியின் பலனை அடையணும்னு விரும்புறாங்க. ஒருவேளை நீங்க எல்லோரும் பகவானா இருந்தா பிறகு பக்தர்கள்னு யாருமே இருக்க முடியாது. நீங்க பகவானா இருந்தா உங்களுக்கு வேற என்ன வேணும்? பக்தர்கள் தான் பகவானை சந்திக்கணும். தன்னை பகவான் சொல்லிக்கிறது ஒரு அவமரியாதை, பாபாவுக்கு அவமரியாதை. இதை விட அவமரியாதை வேற எதுவுமே கிடையாது. அல்லாஹ் கிட்ட இருந்து நம்ம சொர்க்கத்தின் ஆசையை அடையணும். நாங்களே அல்லாஹ்னு சொல்றீங்க, இப்ப நீங்களே முடிவு பண்ணுங்க. உங்ககிட்ட நாங்க அல்லாஹ்னு யாராவது சொன்னாங்கன்னா அது எப்படி ஆக முடியும்? அல்லாவோ எல்லோரையும் விட பெரியவர்களும் பெரியவர்கள். இது மிகவும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஒருபோதும் யாருமே தன்னை அல்லாஹ்னோ பகவானோ சொல்லிக்க முடியாது. எல்லா ஆத்மாக்களுக்கும் தந்தை ஒருத்தர் தான், அவர் தான் அல்லாஹ் அல்லது பகவான். இப்படிப்பட்ட பரமாத்மாவை போய் சர்வவியாபி எங்கும் இருந்தவன் நிறைய பேர் தப்பா சொல்லிடுறாங்க. நீங்க பகவான் நாங்க ஏத்துக்கல, நாங்க பக்தர்கள், அந்த பிரியதர்ஷனுடைய பிரியதர்ஷினிகள். ஒரு பரமாத்மா தான் தூய்மையற்றவர்கள் தூய்மையாக்குபவர் அப்படின்னு சொல்லப்படுறாரு. பாபா சொல்ற செல்லமான குழந்தைங்க தான் இந்த ஞானத்தை எடுப்பாங்க, ஆசை எடுப்பாங்க, புரிஞ்சுக்குவாங்க. மற்றபடி இப்ப வந்து எல்லாரும் பக்தர்கள் தான், இயேசு ஆகட்டும், கிருஷ்ணர் ஆகட்டும், ராமர் ஆகட்டும், எல்லாருமே இப்ப என்ன பண்ணிட்டாங்க, மறுபிறவை எடுத்து பக்தர்கள் ஆயிட்டாங்க. சோ பக்தர்களுக்கு பலன, பக்தியின் பலனை இன்னொரு பக்தனால கொடுக்க முடியாது, பகவானால தான் கொடுக்கணும். பகவான் ஒருத்தர் தான், அது சிவன் தான். அதுதான் நீங்க புராண கதைகள்ல பாத்தீங்கன்னா சிவன் தான் வரம் கொடுக்கும். அடுத்தபடியா பார்த்தா பிரம்மாவை காட்டுவாங்க, அதான் நமக்கு தெரியுது இல்லையா. பிரம்மா வாய் வழியா தானே கொடுக்கிறது. அதனால பக்தியின் பலனை அடையணும்னு எல்லோரும் விரும்புறாங்கல்ல. பக்தர்கள் பக்தி செய்யறவங்க தான் பக்தர்கள். பக்தி செய்யறதுக்கு ஒரு பலன் வேணும். ஒருவேளை கடவுள் எங்கும் நிறைந்தவர், எல்லோரும் கடவுள்னா யாரை நினைச்சு யாரு பக்தி செய்வாங்க? அப்ப பக்தர்களே இருக்க மாட்டாங்கன்ற. அது மட்டும் இல்ல, பகவானா நீங்க பகவானா இருந்தா உங்களுக்கு வேற என்ன வேணும்ன்ற சூப்பரா சொல்லிருக்காரு. பாபா வந்து ஒரு வெளிப்பிள்ளையா இருக்காரு, அவ்வளவுதான், முதல் கூட கிடையாது. அந்த நிலை எப்படி இருக்கும்னு பாபா சொல்றாரு. நீ பகவானா இருந்தா உனக்கு வேற எதுவுமே தேவையில்லை, நீ எதுக்கு வந்து பக்தி பண்ண போற? பக்தர்கள் வேற, பகவான் வேற. பக்தர்கள் வந்து பகவான சந்திக்கணும், தன்னை பகவான் சொல்லிக்கிறது. கடவுள அவமானப்படுத்துறது, இதை விட பெரிய அவமானம் அவமரியாதை வேற எதுவுமே கிடையாது. அல்லாஹ் கிட்ட இருந்து நம்ம சொர்க்கத்தின் ஆஸ்திய அடையணும். நாங்களே அல்லாஹ்னு சொல்றீங்க, இப்ப நீங்க முடிவெடுங்க யார் சொல்றது ரைட்டு. உங்ககிட்ட யாராவது வந்து நாங்க தான் அல்லாஹ், நான் தான் சிவன், நான் தான் கடவுள் அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட கேளுங்க, அது எப்படிங்க சாத்தியம்? கடவுள் எல்லாரையும் விட பெரியவராச்சு. அப்ப யாராவது வந்து உங்ககிட்ட சொல்றாங்க நானே கடவுள் அப்படின்னா சொல்லுங்க, கடவுள் ரொம்ப பெரியவராச்சாங்க, நீங்க எப்படி கடவுள் ஆக முடியும்? கடவுள் ஒரு வினாடியில எல்லாத்துலயும் எல்லாத்தையும் நிரப்புறாரு, சொர்க்கத்தை நிரப்புறாரு, சொர்க்கத்தின் ஆஸ்தியை நிரப்புறாரு, உங்களால எப்படி அப்படி பண்ண முடியும்? அதனால உங்களை நீங்க அல்லாஹ்னு பகவான்னு சொல்ல முடியாது. எல்லோருக்கும் தந்தை ஒருவராகத்தான் இருப்பார். அந்த ஒருவரை பத்தி தெரியாத காரணத்தினால நிறைய பேரு பரமாத்மா சர்வவியாபின்னு சொல்லிடுறாங்க. அதனால அவங்க கிட்ட சொல்லுங்க, நானே பரமாத்மா, நானே அல்லான்னு சொல்றீங்களே, நாங்க அதை ஏத்துக்க மாட்டோம், கடவுள் எங்கும் நிறைந்தவர்ன்றதை நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லணும். ஒரு பரமாத்மா தான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குறவர். அந்த ஒரு பிரியதர்ஷனுடைய பிரியதர்ஷினிகள் நாங்க பக்தர்கள், நாங்களும் பக்தர்கள் தான், நீங்களும் பக்தர்கள் தான். எப்படி நீங்க உங்களை பரமாத்மான்னு சொல்ல முடியும், கடவுள்னு சொல்ல முடியும்? கடவுள் அளவுக்கு நீங்க உயர்ந்தவரா அதை கேட்கணும். அதே மாதிரி நம்ம டெஸ்டா போறோம், நிறைய பேர் அட்வைஸ் பண்ண வருவாங்க, குறிப்பா குமார் குமாரி இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக நிறைய பேர் வருவாங்க, வந்து கேட்பாங்க. அல்லது மாதாக்கு கூட தூய்மையா இருக்கணும்னு நினைச்சாங்கன்னா பஞ்சாயத்து பண்ண வருவாங்க. அப்ப நம்ம ஒரே வார்த்தை தான் சொல்லணும். என்ன சொல்லணும் அப்படின்னா, பாருங்க, அட்வைஸ் வந்து நாம குழந்தைக்கு பண்ணணும், குழந்தை நமக்கு பண்ணக்கூடாது. அதாவது பெரியவங்க தான் சின்னவங்களுக்கு பண்ணணும். காலேஜ்ல படிக்கிற பையனுக்கு எல்கேஜி படிக்கிற பையன் அட்வைஸ் பண்ணக்கூடாது. மிக புத்திசாலி கிட்ட படிக்கிறவனுக்கு முட்டாள் கிட்ட படிக்கிறவன் வந்து அட்வைஸ் பண்ணக்கூடாது. சோ உலகத்துல மிகப்பெரிய புத்திசாலி இறைவன், அவருக்கிட்ட நாங்க படிக்கிறோம், அதுக்கு மேல எதுவுமே கிடையாது. சொல்றது தப்பாவே போகாது. அவரை விட பெரிய ஆளு நீங்கன்னு நான் நம்மள தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்ட்டு போயிடு. சோ கரெக்டா பாயிண்ட்டும் சொல்லிட்டீங்க, அவங்க நோட் கட்டும் பண்ணிட்டீங்க, தேவையில்லாத அவங்க பேசுறத கேட்கறத அவாய்ட் பண்ணிட்டீங்க. இது ரொம்ப முக்கியம். நீங்க ரொம்ப வளவலன்னு பேச தேவை, மரியாதை குறைவா பேச தேவையில்ல. ஆனா கடவுளை விட பெரியவன் யாரும் இல்லை, அவர்கிட்ட நாங்க நேரடியா படிக்கிறோம், போயிட்டே இருங்க. அந்த மாதிரிதான் இங்க ஒண்ணு சொல்றது, உங்களை கடவுள்ங்கிறீங்களே இதை நாங்க ஏத்துக்க மாட்டோம். ஒரு முஸ்லிம் பாய், அவர்கிட்ட நம்ம நோட்டீஸ் கொடுக்கறோம், அதுல லட்சுமி நாராயண பத்தி, சாரி நான் குரான்ல இருக்கிறத தவிர எதையும் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு பாரு. இன்னொருத்தர், இந்த உருவ வழிபாடுலாம் நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறாரு. குரானோ இந்த உருவ வழிபாடு தப்புன்னு சொன்னதோ, எல்லாமே மனிதர்கள், நாம என்ன சொல்றோம், சாரி மனுஷங்க சொல்றத நாங்க ஏத்துக்க மாட்டோம், யார் பிரம்மகுமாரிகள் அப்படின்றது ஒரே டாபிக்ல நிறைய தம்ப்நெயில் சிஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது ஒரு சூப்பரான விஷயம் இல்லையா, இதை கிரியேட் பண்ணலாம். மனுஷங்க சொல்றதை நாங்க ஏத்துக்க மாட்டோம், முடிஞ்சு போச்சு. இந்த மதம் அந்த மதம் இல்ல, மனுஷங்க சொல்றதை ஏத்துக்க மாட்டோம். இல்ல இந்த குரான்ல போட்டு நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு மனுஷங்க சொல்றதை ஏத்துக்க மாட்டோம். அவங்களுக்கு சொருணாகும், ஓ குரான் மனுஷங்க எழுதுந்து, நாங்க கடவுள் கிட்ட நேரடியா படிச்சுட்டு இருக்கோம். இல்லங்க, இதெல்லாம் கடவுளால இறக்கப்பட்டது, இங்க இறக்கறதுல நேரடியா அவரே வந்து பேசிட்டு இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லணும். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம தேவையில்லாம விகாரத்துல பூச்சி தள்ளுறதுக்காக, அப்பா அம்மா சொந்தக்காரங்க அது மாதிரி பேசும்போது நீங்க பேச விட்டீங்கன்னா அது உங்களுடைய மனசு மாறாட்டினாலும் ஒரு விதமான நெகட்டிவ் வைப்ரேஷன் உங்களை தாக்கும். யோகா பண்ண விடாம டென்ஷன் அது மாதிரிலாம். ஸோ அது அழகா டீசெண்டா கட் பண்றதுக்கான யுக்தி. அப்ப நீங்க சொல்லணும், கடவுள் பிரியதர்ஷன், அவருடைய பிரியதர்ஷினி நாங்க, பிரியதர்ஷினிகள், அவர் ஒருத்தர் தான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர், மற்றவங்க எல்லாருமே அழுக்காக்குறவங்க. அழுக்காக்குற வழியை நீங்க சொல்ல வேண்டாங்க, சுத்தி உலகம் ஃபுல்லா அதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. தூய்மை ஆக்குற வழியை நாங்க மட்டும்தான் சொல்லி கொடுக்குறோம். தூய்மை ஆகணும்னு ஆசை இருந்தா கேளுங்க, அழுக்காகணும்னு எங்களுக்கு ஆசை இல்லைங்கன்ட்டு போயிடுங்க. சம சூப்பர் இல்ல. தூய்மை ஆகுறதுக்கான வழியை நாங்க சொல்றோம், அழுக்காகிறதுக்கான வழி நீங்க இல்ல, உலகம் ஃபுல்லா சொல்லிட்டு இருக்குது. அதை நான் உங்ககிட்டதான் கேட்கணும்னு அவசியம் இல்ல, எங்களுக்கு அது தேவையில்லைன்னு வந்துட்டோம். தூய்மை ஆக்குற ஒரே வழி அத நாங்க கேக்குறோம். ஒரு பாட்டு கூட வரும், பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி, என்றும் தர்மதேவன் கோயிலுக்கு ஒரே வழி. அந்த வழி ஒன்றுதான் எங்கள் வழி என்றுனா அப்படின்னு வரும். ஒன்றே இறைவன் என்று பாடுவோம் என்ற ஒரு பாட்டுல சொல்லுவோம் இல்லையா. இப்போ அதான் கேட்கணும், உங்களை பகவான்றீங்க, எங்க எங்களுக்கு தூய்மையா சேர்ந்த பார்ப்போம், தூய்மையா சேர்ந்து பார்ப்போம். ஆனா இங்க கடவுள் பண்றது இல்லையா, நாங்க பகவான் கிடையாது, பகவானுடைய வழிப்படி நடக்கிறவங்க. காமத்தை தூக்கி கடாசுறோம் குடும்பத்துல இருந்துகிட்டே. நீங்க காட்டுல போய் உட்கார்ந்துகிட்டு கூட உங்களால தூய்மையா இருக்க முடியாது. நீங்க மிஞ்சி போனா நீங்களும் குடும்பத்தை விட்டு தூய்மைய காட்டுக்கு வேணா வர வைக்கலாம். குடும்பத்துல இருந்துகிட்டு அந்த சக்தி உங்களால கொடுக்க முடியுமா? இல்ல, அதுவும் மத்தவங்களுக்கு கொடுக்க முடியுமா? நீங்களே இருக்க முடியாதுன்னு மறுபடி வந்தவங்க நீங்க, நீங்களால மத்தவங்களா இருக்க முடியுமா? அப்படி ஆஸ்திரவர் தான் கடவுள், அது ஒருத்தர் தான். அவருடைய பெரிய தர்ஷனைகள் நாங்க, அவருடைய வழிபடி நடக்கிறவங்க நாங்க அப்படின்னு சொல்லுங்க. அதனால நான் கடவுள் சொல்றது அவரை அவமானப்படுத்துறது அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய பெரியவங்க வந்து படைப்பவருக்கும் எல்லை கிடையாது, அவருடைய படைப்புக்கும் எல்லை கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கட்டும். வயசுல பெரியவங்க ஞானத்துல கிடையாது சொல்லிட்டு இருக்கட்டும். அப்படி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதாவது அவங்க கிட்ட போய் கேட்கலாம். அதாவது தன்னை கடவுள்னு ஒருத்தர் சொல்றாருன்னா, அவர் ஏதாவது ஒரு வேதத்தை படிச்சோ அல்லது ஏதோ ஒரு குருவை பிடிச்சோ தான் இப்படி பணத்திட்டு இருக்காரு. அதனால அவங்க கிட்ட போய் சொல்லுங்க, உங்களுடைய குருமார்கள் சொல்லியிருக்கலாம் படைப்புக்கும் எல்லை இல்ல, படைப்புகளுக்கும் படைப்பவருக்கும் எல்லை இல்ல முடிவற்றதுன்ட்டு. இந்த ஞானம் முதல்ல ரைட்டா தப்பானே உங்களுக்கு தெரியாது, நீங்க உங்களை படைப்பவர்னு எப்படி சொல்ல முடியும்? இன்னொன்னு, எல்லையற்ற படைப்பவர்ன்றீங்க, நீங்க எல்லையற்றவராக இருக்கிறீங்க எப்படி படைப்பவர்னு சொல்ல முடியும்? சமஸ்தபரில் நீங்க சொன்னதுக்கே இது முரண்பட்டு வருது அப்படின்னு புரியுங்க அப்பா அவங்களை. அதாவது அவங்க தலை சுத்தணும்ன்றாரு பாபா, இந்த மாதிரி யோசிக்க வைக்கணும். தலைகி சிருஷ்டி மரத்தின் விதையாக இருக்கிறேன்னு பக்தி மார்க்கத்தின் கீதையில எழுதப்பட்டிருக்கு. விதை முடிவற்றதாக இருக்கும், புருஷாவா இருக்கும் விதை. மரத்தை வேணா முடிவற்றதுன்னு சொல்லலாம், அது பாட்டு கிளை விட்டுகிட்டே இருக்கும், இலை வந்துகிட்டே இருக்கும், எண்ண முடியாத அளவுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஒரு விதையில இருந்து எத்தனை கிளை எத்தனை இலை வருது. ஆனா இறைவன் விதை, நீங்க விதை, ஆத்மா விதை, விஸ்தாரம் அதோடைய கிளை இலை தான் நம்மளுடைய கர்மேந்திரியங்கள். நீங்க உயிரோட்டமுடன் உயிரோட்டமான விதை, இந்த உடல்ன்ற மரத்துக்கு உயிரோட்டமான விதை ஆத்மா. அதனாலதான் நீங்க பேசுறீங்க நடக்கிறீங்க. அதே மாதிரியேதான் பாபாவும் உயிரோட்டமானவர், ஆனா அவருக்கு உடல் இல்ல, கடன் வாங்கி ஞானத்தை சொல்றாரு. நிறைய உயிரினம் இருந்தாலும் அதுல அதிகமாகவே மனிதர்களுக்கு தான். இது பாத்தீங்கன்னா பைபிள்ல இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு. என்ன சொல்லுவாருன்னா, காக்கைக்கும் குருவிக்கும் அந்தந்த நேரத்தை உணவை கொடுக்க தெரிந்த இறைவனுக்கு, அனைத்திலும் மேன்மை பொருந்தியவனான மனிதனுக்கு கொடுக்காம விட்டுடுவாரா? அதனால ஏன் பணம் பொருள்னு அலையறீங்க? இதுலயே ஏன் உங்க வாழ்க்கையை வீணடிக்கிறீங்க? தேவைக்கு அதிகமாக சேர்த்து அப்படின்னு ஏசு கிறிஸ்து சொல்லுவார். சோ அதுல வந்து மற்ற எல்லாத்தையும் விட மேலான மனிதன் சொல்றாங்க. அப்ப மனிதனுக்கு தான் மகிமை அதிகமா இருக்கு. நான் வந்து சோ இது இதுல இன்னொரு ரகசியம் இருக்குது இல்லையா. இப்ப சமீபமா வந்து ஒரு நாலஞ்சு சிஸ்டர்ஸ் கால் பண்ணி நான் சரண்டர் ஆகணும்னு ஆசையா இருக்குது, ஆனா எனக்கு என்ன கேரண்டி அப்படி கேக்குறாங்க. சென்டர்ல போயிட்டா திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு தொட்டு விட்டா என் நிலைமை என்ன ஆகும், அந்த மாதிரி எல்லாம். சோ இங்க பைபிள்ல மனுஷனுக்கே எதுவும் கொடுக்க மாட்டான். அங்க சரண்டர் பிரதர் சிஸ்டர் ஆகுறாங்கன்னா கடவுளே நடத்துற யஜ்யம் அது. கடவுளை விட்டுருவாரா எதுக்கு டவுட்டு இல்ல. அழியக்கூடிய அப்பா அம்மா நம்பியே இவ்வளவு நாள் நிம்மதியா இருந்துட்டீங்க, அழிவற்ற அப்பா கிடைச்சதுக்கு அப்புறம் ஏன் உங்களுக்கு இந்த டவுட் இல்லையா? சரி சரண்டரே ஆக முடியாது, கல்யாணம் வேற பண்ணாம இருக்கணும், நாளைக்கு எங்க அப்பா அம்மா இறந்துட்டா என்ன ஆகும்? அப்பவும் இதேதான் பதில். இப்ப அந்த அப்பா அம்மா மூலமா உங்களை பாத்துக்கிட்டதும் சிவபாபா தான், அவருக்கு தெரியும். அதனால எதுக்குமே பயப்படுத்தல அந்த அது வந்து வீணியன் சந்தேகம் இல்லையா. அப்படி பார்த்தா யாருமே நிம்மதியா இருக்கும். சரி இந்த அப்பா அம்மா திடீர்னு செத்து போயிட்டாங்கன்னா கணவன் விட்டு ஓடி போயிட்டா செத்து போயிட்டா குழந்தையும் சேர்த்து இல்ல பாத்துக்கணும், அல்லது கணவன் திடீர்னு கோமால படுத்துட்டானா ரெண்டு பேரும் எல்லாம் சேர்த்து பாத்துக்கணும். ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேருடைய லைஃப் இருக்குது, ஆகி இருக்கு. அதனால பாபாவுடைய ஸ்ட்ரீமத்து படி நடக்கிறதுனால ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ற பயம் தேவையற்றது. ஒருவேளை அப்படி ஏதாவது ஆச்சுன்னா நீங்க ஒருவேளை கல்யாணம் பண்ணிருந்தா இதை விட மோசமா தான் அனுபவிச்சிருக்கீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பாவச்சுமை இருந்து அப்படிதான் ஆகிருக்கும். இது ஞாபகம் இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய சிஸ்டர் தனியாவே இருக்கிறாங்க, 50, 60, 70 எல்லாம் கூட ஆகி அது சரண்டரும் ஆகல. குடும்பத்துல இருந்துகிட்டு சிலர் குடும்பத்துக்குள்ளே இருக்கிறாங்க, சிலர் வந்து அவங்களுக்கே அந்த தூய்மை அந்த உணவு இதெல்லாம் இருந்தாலும் அவங்க தனியாவே கூட இருக்கிறாங்க. அதனால இந்த பயம் தேவையற்ற பயம். பயப்படணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எல்லாத்துக்குமே பயந்து இருக்கலாம், எல்லாத்துக்குமே தான் பயம் இருக்குது இல்லையா. சரி அதாவது நீ உன்ன நாளைக்கு யார் பாத்துக்குவா அப்படின்ற ஒரு பயத்தை ஏற்படுத்தி சமுதாயம் கல்யாணம் பண்ணி வைக்குது. ஆனா கல்யாணம் பண்ண உடனே அவனுக்கு தெரியும் பயம் வந்துடும். ஐயோ நம்மள நம்பி ஒரு ஜீவன் வந்துடுச்சு, நம்ம இஷ்டத்துக்கு இருக்க முடியாது. ஐயோ நம்மளை நம்பி இன்னொரு ஜீவன் வேற வந்துடுச்சு, குழந்தை பிறந்துட்டா. இப்ப ஒரு ஒரு வினாடியும் ஒரு போராட்டமாவே இருக்கும். ஏன் ஒரு வினாடி இந்த வீண் விஷயத்துக்கு இடம் கொடுத்துருவேன். சரி அப்படியே இந்த சந்தேகம் வர்றது முழுசா இதெல்லாம் சேர்த்து சந்தேகப்பட்டிருந்தா பிரச்சனை இல்லை. அந்த ஒரு லைனோட நிறுத்திக்கணும். நாளைக்கு நாளைக்கு என்ன ஆச்சு, நாளைக்கு நான் இப்ப நாளைக்கு அவன் பாபா சொல்லுவாரு என்னை விட்டுட்டு அழியக்கூடிய ஆதாரத்தை கணவனா மனைவியா பிடிக்கிறியே, அவங்க உன் கூடவே இருப்பாங்க ஆரோக்கியமாவே இருப்பாங்க நீ சாகுற வரைக்கும் இருப்பாங்க என்ன கேரண்டி அப்படின்னு கேக்குற இல்லையா. சோ இது சமீபமா நிறைய பேர் கேக்குறதுனால பதில் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாபா சிலரு அதிக மகிமை மனிதர்களுக்கு தான் இருக்கு, புரிஞ்சுக்கக்கூடிய சக்தியும் மனிதர்களுக்கு தான் இருக்குது, அதனால அந்த மனிதர்களுக்கு தான் முழு நாடகத்தின் ரகசியத்தையும் நான் புரிய வைக்கிறேன். ஏன்னா இந்த ஞானம் என்கிட்ட மட்டும்தான் இருக்கு, அதுதான் விதை சுரூபமா இருக்கிறது. இந்த மரத்துடைய ஞானம் நிறைந்த விதையா சிவபாபா தான் இருக்கிற. இதுல நிறைய கேள்விகள் ஜெனரல் வீடியோல அடிக்கடி கேட்பாங்க. என்னது, ஏன் கடவுள் அப்பவே தடுத்திருக்க கூடாதா, சுவாபிரகத்துக்கே வரவிடாம பண்ணிருக்கலாங்க, மனுஷனை படைக்க தெரிஞ்ச இறைவனுக்கு மனுஷன் பாவம் பண்ணுவான்னு தெரியாது. இந்த மாதிரி நிறைய கேள்வி கண்டினியூஸா கேட்டுட்டே இருக்கிறாங்க. சோ எல்லாருக்கும் ஒரே பதில் போய் முரளி பாருங்க முரளி பாருங்க முரளி பாருங்க. சோ இப்ப அதுக்கான பதில் சொல்லு. ஏற்கனவே உருவாகி உருவாக்கப்பட்ட உருவாகி கொண்டிருக்கிற நாடகம் இது. இது இப்படித்தான் நடக்கும். நேற்று மம்மா கிளாஸ்ல சொன்னாங்க இல்லையா, கீழே விழுந்தாதானே நீ நான் வரவே முடியும், இல்லன்னா நீ எதுக்கு தேவையில்லாம மகிமை பாடுன? நான் வரவே வராமலே இருக்க போறவனுக்கா இவ்வளவு மகிமை? ஒரு சில ரஜினி படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே பயங்கரமா பில்டப் இருக்கும். இந்த அருணாச்சல மாதிரி நிறைய படத்துல முத்து அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் வர்றதுக்கு முன்னாடி வரப்படுறாரு, அவரு ஐயோ அவரு 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 அப்படியே ரசிகர்கள் அப்படியே துடிப்பாங்க ஹீரோவை பார்க்கணும். ஒருவேளை அந்த படத்தை கடைசி வரைக்கும் பில்டப்பே காட்டிட்டு கடைசி வரைக்கும் ரஜினியே வரலன்னா இப்ப இறைவனுக்கு இவ்வளவு மகிமை பாடி இறைவனே வரலன்னா கண்டிப்பா வந்திருக்கிறார். ஆனா அவர் வர்றதுக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில தான் வருவார். அந்த கலியுக இறுதிய துர்நாற்றம் விகார துர்நாற்றத்தின் உச்சத்துல வந்து விகாரத்துல வந்து நம்மளை காப்பாத்துற நாடகத்தின்படி நடந்த அனைத்தும் நடந்து கொண்டே இருக்கணும். திரும்ப திரும்ப தந்தையின் நேரடி குழந்தைகள் பிராமணர்களாகிய நீங்கத்தான் உண்மையிலே ஆத்மாவுடைய 84 பிறவி ரகசியத்தை தெரிந்த சுய தரிசன சக்கரதாரிகள். இந்த 84 பிறவி சக்கரத்தை புத்தியினால சுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனா எப்படி சுயதரிசன சக்கரதாரி ஆனீங்க? பரமபிதா பரமாத்மா மூலம் அவர் தான் இந்த ஞானத்தை கொடுத்து சுவதர்ஷ்ண சக்கரதாரி ஆக்கி இருக்கிறார். ஏன்னா அவரும் சுவதர்ஷ்ண சக்கரதாரி, அவருக்கும் தெரியும் இந்த சக்கரம், அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் வந்த பிறகுதான் நம்ம சுவதர்ஷ்ண சக்கரதாரி ஆகிறோம், அவரு தான் நமக்கு கொடுக்கிறார். அதுதான் பக்தியில கிருஷ்ணருக்கு சிவன் சுவதர்ஷ்ண சக்கரத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவரு வந்து ஆத்மாக்களாகிய உங்களை தனக்கு சமமாக்குறார். நீங்க சிருஷ்டியின் முதல் இடைக்கடைய தெரிஞ்சிருக்கிறீங்க. நீங்க புது உலகத்துக்காக புது தர்மத்தின் ஸ்தாபனைக்காக புது விஷயங்களை பரமாத்மா கிட்ட இருந்து நேரடியா கேக்குறீங்க. சிருஷ்டியுடைய ஆரம்பத்துல இருந்து கடைசி வரை ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறீங்க. ஏன் தெரிஞ்சுக்கிறீங்க? அதுவும் புது உலகத்துக்காக தான். ஏன்னா நீ தான் அப்படி இருந்த, உலகம் புதுசா இருந்துச்சு, அதை கேட்கும் போது நானும் அப்படி இருந்த, என்னால முடியுமா? நீ பண்ணி இருந்த சொல்றது கடவுள், பொய் சொல்ல தெரியாது அவருக்கு. சோ அப்ப ஆமா கடவுள் சொல்லியிருக்கா, நாராயண நாயக்கர் நான் எல்லா டெஸ்ட்லயும் பார்த்தா இருக்கிறேன்ல, மறுபடியும் பார்த்தா இந்த வைராக்கியம் இது எதுக்கான ஞானம்? புது உலகத்துக்கான ஞானம், புது தர்மத்தின் ஸ்தாபனைக்காக. சுத்தம் புது விஷயங்கள் உலகத்துல எங்குமே கேள்விப்படல. நான் தான் நாராயணனா இருந்தேன் இல்லையா, நீங்க தான் அந்த தேவதையா இருந்தீங்க அப்படின்னு யாருமே சொல்லல. உலகத்தையே புது உலகமாக, தூய்மையான உலகமாக மாத்திர அந்த சிவபாபா கிட்ட இருந்து நேரடியா இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. கேட்டு அவருக்கு சமமாக உங்களையும் புதியவர்களாக ஆக்குறார் பாபா. புது உலகத்துக்காக நம்மளையும் புதுசாக்குற புது உலகத்துல புதிய யுகம் சொர்க்கம் இருக்கும். சத்யுகத்துல சொர்க்கம் இருக்கும். இப்ப நரகத்தின் யுகம் இந்த கலியுகம். நீங்க நரக யுகத்துல இருக்கிறீங்க. பரமபிதா பரமாத்மா தான் இப்ப உங்களை சுய தரிசன சக்கரதாரிகளா ஆக்குறாரு. நீங்க யாருன்ற யாருன்னு உங்களுக்கே படம் பிடிச்சு காக்குற. 5000 வருஷமா எத்தனை உடல்ல என்னென்ன பண்ணீங்க, எவ்வளவு உயர்ந்த நிலையில இருந்து எப்படி தாண்டவர் ஆனீங்க, எப்படி எல்லாம் மாய உங்களை ஏமாத்தனா எல்லாத்தையும் புரிய வைக்கிறார். இங்க சொல்லிக் கொடுக்கிற ஒவ்வொரு விஷயமும் புதுசு, தாரணை செய்ய வேண்டியவை இருந்தாலும் எல்லோருக்கும் தாரணை ஆக மாட்டேங்குது. தாரணை ஆனாதான் மகிழ்ச்சியின் போதை இருக்கும். குடும்ப விவகாரத்துல இருந்துகிட்டு இந்த போதையில நீங்க இருக்கணும். பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் இங்கேதான் சுதர்ஷன சக்கரதாரியா ஆகணும். மற்றபடி ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு கைகள் தான் இருக்குது. எண்பத்தி நாலு பிறவி எடுத்தவங்களுக்கு நாலு கையெல்லாம் இருக்காது. அப்ப பாருங்க, இது தாரணை, இந்த ஞானம் புத்தம்புது ஞானம். இது தாரணை ஆகும்போது மகிழ்ச்சியின் போதை இருக்குது. அப்ப தாரணை ஆகுறதுனா என்ன அர்த்தம்? நீதான் நாராயணன், நீதான் நாராயணன், நீதான் லட்சுமி சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஒரு மாதாஜிக்கு வந்து ஒரு போன் கால் வருது. மேடம், உங்களுக்கு ஒரு கார் விழுந்திருக்குது, லக்கி வின்னர் ஆயிட்டீங்க, கங்கிராட்ஸ். அவங்க, ஓ சரி சரி ஓகேங்க. மேடம், உங்களுக்கு கார் கேக்குதா? நான் என்ன சொன்னது தெரியுதா? கார் விழுந்திருக்குது உங்களுக்கு, 12 லட்சம் உள்ள கார் விழுந்திருக்குது. அப்படின்னா, ஓ புரியா, உங்களுக்கு தலைகால் புரியல, ஆனா அது வந்து ஒரு பிராடு கால் அது. பட் இருந்தாலும் அந்த ஒரு போதையை கொடுக்குது, தாடுக்காலே போதை கொடுக்குது. ஆனா இங்க கடவுள் நேரடியா சொல்றாரு, உண்மையை சொல்றாரு, நீதான் நாராயணன், ஆனா போதை கொடுக்கல. அப்ப அது தாரணை ஆகல. அது என்ன மாதிரி விஷயம்? அது தாரணை ஆகல, புரிஞ்சுக்கிட்டோம்னா தாரணை ஆகல, அந்த போதை ஏற்படுத்தல. இப்ப நீங்க ஒவ்வொரு தடவையும் போகும்போது நாராயணனா இருக்கிற ஆத்மா, நான் போறேன், சாதாரண உடம்புல போயிட்டு இருக்கிறேன். இப்ப ஒரு பெரிய ராஜா மாறு வேடத்துல போறாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, கதையெல்லாம் சொல்லுவாங்க. எங்க ஊர்ல கலெக்டர் அது மாதிரி மாறு வேடத்துலாம் போய் குடிப்பாரு ஒரு சில விஷயங்கள. அப்ப மாறு வேடத்துல போனாலும் அவங்களுக்கு கலெக்டர்ன்ற போதை கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி ராஜாவுக்கும் அந்த போதை இருக்கும். அந்த மாதிரி மாறு வேடத்துலதான் நாம இருக்கிறோம் அப்படின்னு பாபா அடிக்கடி சொல்லுவாரு. மறைமுகம் அப்படின்னா என்ன? நாராயணன் மறைமுகமா இருக்கிறீங்க. அப்ப அந்த போதை ஏன் இல்ல? பாபா குழந்தை ஆன அன்னைக்கே நீங்க நாராயணன் தானா மறைமுகமா இருக்கிறீங்க? அப்படி போதை இல்லைன்னா அது இன்னும் தாரணை ஆகல, அதை நீங்க இன்னும் முழுசா நம்பல, அதுல வாழல. நாராயணனே தான் நான் அப்படின்னு நீங்க நம்பல, நம்பினா அந்த போதை வந்துடும், வரும் தானே கண்டிப்பா. அதனால குடும்ப விவகாரத்துல இருந்தாலும் இந்த போதையில இருக்கணும். நான் நாராயணன், பெண் உடல்ல இருந்துட்டு ஒரு கர்ம கணக்கின்படி வந்த கணவனுக்கு சமைச்சு போடுறேன், அல்லது நான் ஸ்ரீலக்ஷ்மி கலியுகத்து கணவனுக்கு சமைச்சு போடுறேன். அது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும், அந்த போதை இருந்துகிட்டே இருக்கணும். குடும்பத்துல இருந்தாலும் ஒவ்வொரு நாட்டுல நான் நாராயணன், நாராயணன், அது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி வீட்டை பெருகணும்னா, நாளைக்கு என் வீட்டை பெருகிறதுக்கு ஆயிரக்கணக்கில் வேலைக்காரன் வேலைக்காரிகள் இருப்பாங்க, ஆனா நாராயணன் ஆகிய நானே இன்னைக்கு மறைமுகமா பெருகிட்டு இருக்கிறேன். ஏன்னா இப்ப வனவாசத்துல இருக்கிறேன். ஆக்சுவலா வனவாசத்துல இருந்துதான் அந்த ராஜ்யத்தை அடையறேன். சோ அத ஒரு ஒரு விஷயத்துக்கும் அந்த நாராயணன்ற போதை ஏத்திக்கிட்டே இருக்கும். பாபா சொல்லார் இல்லையா, உலகத்தின் அதிபதி ஆக போறீங்க, நாராயணன் ஆக போறீங்கன்னா உங்களுக்கு 3 அடி நிலம் கூட கிடைக்கல. எது சொல்றாரு? உலக நாராயணனுக்கே 3 அடி நிலம் கிடைக்கல. அப்ப கிடைக்காத விஷயம் கூட உங்களுக்கு போதையை கொடுக்குது. ஏன் கொடுக்குது? நாராயணன் எனக்கே கிடைக்கல சார். அந்த போதை ஏத்திக்கிட்டே இருங்க. ஒரு ஒரு விஷயத்து கத்திரிக்காய் எடுத்தா சத்தையா இருக்குது பாரு. நான் 36 வகையான உணவை சாப்பிட போறேன், இப்ப சொத்த கத்திரிக்காய் தான் கிடைச்சிருக்குது. அப்ப அந்த எண்ணம் ஒரு ஒரு வினாடி அது ஒரு ஜாலியாவும் இருக்கும், காமெடியா பேசுற மாதிரி இருக்கும், ஆனா அது போதை ஏறிக்கிட்டே இருக்கும். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இதே சங்கமேகத்துல நீங்க சுவதர்ஷன சக்கரதாரி ஆயிடணும். அங்க போய் ஆகிறது கிடையாது. இப்பயே மைண்டுக்குள்ள நீங்க யாரு, நீங்க யாரு, நீ, அதாவது நீங்க தான் நாராயணன். முழு நம்பிக்கையோட கண்ணை மூடுறவங்கதான் அங்க போய் நாராயணனா பிறப்பாங்க. ஒரு சென்டருடைய இன்சார்ஜ் சிஸ்டர் சொல்றாங்க, பிரகாஷ் மணி தாதி இருக்கும் பொழுது உயிரோட இருக்கும்போது வந்திருக்கிறாங்க சென்னைக்கு. அப்ப அங்க இருந்தாங்க அந்த சிஸ்டர். அந்த சிஸ்டர் பார்த்து உன் பேர் என்ன லக்ஷ்மி அப்படின்னாங்க. ஓ நீ கலியுகத்துல லட்சுமியா, நான் அங்க லட்சுமி சத்தியுகத்துல லட்சுமி அப்படின்னாங்களாம். எப்படி பாருங்க இல்லையா, அவங்க எதை பார்த்தாலும் அப்ப நான் சொன்னதை அவங்க பிராக்டிஸ் பண்ணிருக்கிறாங்க பாருங்க இல்லையா. இப்ப எது பண்ணாலும் நான் அங்க இருந்தனே, நீ இங்க என் பேர் எடுத்துட்டு வந்துட்டியா அப்படின்றாங்க. அந்த போதை சமஸ்தரில்ல. இப்ப ரஜினி கிட்ட போய் ஒரு ரசிகர் அவருடைய பையனை எடுத்துட்டு போறாரு. உடனே அந்த குழந்தை பேர் என்ன, பேர் ரஜினி. நீ ரஜினியா, நான் ஒரிஜினல். அந்த 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 போதை வருது இல்ல, அது இருக்கணும். இப்பவே இப்ப இருக்கணும் அந்த போதை. அதுக்கப்புறம் போதை இருக்கும், ஞானம் இருக்கு. ஆனா இப்ப ஞானத்தோட போதை இருக்கணும் ரொம்ப முக்கியம். இப்ப ஞானம் இருக்குது, போதை இல்லைன்னா வேஸ்ட். போதை இருக்கணும், அங்க இருக்கிற போதை இப்ப இருக்கணும். மற்றபடி ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு கை தான் இருக்கு. சோ இது இது இதுப்பாங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட்ல எவ்வளவு போதை வருது பாருங்க. எனக்கு சின்ன வயசுல வந்து எங்க வீட்டுக்கு வர்றவங்க எல்லாம் இவர் யார் தெரியுமா, அவங்களுடைய பையன், அவங்களுடைய பையன் அப்படின்வாங்க. ஒண்ணுமே புரியாது, என்ன நமக்கு இவ்வளவு மரியாதை இருக்குது அப்படின்ட்டு. சோ இப்பதான் தெரியுது அது கர்மத்தின் விதிப்படி நம்ம இந்த வீட்டுல பிறக்கிறோம் அப்படின்ட்டு. அது முந்தைய ஜென்மத்துல தெரியாது நமக்கு. நம்ம இங்க போய் பிறப்போம், நம்ம செய்த நல்ல காரியத்துக்காக ஒரு நல்ல குடும்பத்துல பிறப்போம் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா இப்ப தெரியுது, அதனால இப்பவே அந்த போதையில இருங்க. சமஸ்கிருதம் இல்ல, இதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது. நம்ம நல்லது செஞ்சாலும் இது வந்து நமக்கு திரும்ப வரும், உயர்ந்த இடத்துல பிறப்போம் அப்படின்னு கன்ஃபார்மா தெரியாது. ஆனா இப்ப தெரிஞ்சிச்சு, அதுவும் மிக உயர்ந்த இடம் நாராயணன். இப்போ அந்த போதை இருக்கணும். நான் யாரு, நாராயணன். சோ அப்ப அந்த போதை என்ன பண்ணுனா, மாயை வரும்போது நாராயணன் கிட்டேயே வாழாற்றிய நீங்க. இப்ப பக்தியின் பாஷையில சொல்லணும்னா, அந்த கலியா நாகத்தின் மேல நடனமாடியே சாகரிச்ச என் மேல என்கிட்டயே வந்து வேலாற்றே நீனு அப்படின்ற அந்த போதை வரும். சோ அதுதான் அந்த சுதர்ஷன சக்கரதாரின்றது, அதுதான் இல்ல. சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி ஆட்டம், ஒரு ஃபார்மெட்டா வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் பூஜை சொருபம், கொஞ்ச நேரம் இது, மெக்கானிக்கலான விஷயம் கிடையாது. உணர்வு பூர்வமான விஷயம், உணர்வு பூர்வமா இருக்கிறது மட்டும் தான் உங்களுக்கு சமஸ்காரமா பதியும். பாபா சொல்லு, சோ இங்கேயே சுவதர்ஷன சக்கரதாரி ஆகணும். இது சூக்ஷ்மமான விஷயம். ஆனா இவங்க பக்தியில காட்டின மாதிரி சொர்க்கத்துல நிஜமாலவே நாலு கையெல்லாம் யாருக்கும் இருக்காது. 84 பிறவி எடுத்தாலும் இருக்காது, ரெண்டு கை தான் இருக்கும். சங்கரருக்கு 100 கை இருக்குதோ 1000 கை இருக்குதுன்னு எப்பவுமே நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனா பிரம்மாவுக்கு மட்டும் 100 கை 1000 கைன்னு காட்டுறாங்க. அப்புறம் 4 கை உடைய பிரம்மா போனாருன்றாங்க. நாலு கையுடைய கையுடைய பிரம்மா போனாரு, அப்புறம் 1000 கைகளுடைய பிரம்மாவும் போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நமக்கு தான் தெரியும் அந்த கை உண்மையிலே எதை குறிக்குது, அவருடைய குழந்தைகளை குறிக்குது. அதாவது கையினாலதான் எல்லா காரியமும் செய்யறோம் இல்லையா. நம்ம நினைக்கிறத கையால செய்யறோம். இப்ப பிரம்ம பாபா நினைக்கிறத கையால செய்யற கைகளாக நாம இருக்கிறோம் குழந்தைங்க. சோ எத்தனை குழந்தைங்களோ அத்தனை கைகள் காட்டி இருக்கிறாங்க. குழந்தைங்க வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கிறாங்க இல்லையா. 600 கோடி மனிதர்கள் இருக்கிறாங்க. இது வந்து அப்பத்தைய கணக்குப்படி 69க்கு முன்னாடி வந்த வாணி, அப்பதைய மக்கள் தொகை 600 கோடி. கண்டிப்பா 1000 கிராஷ் பண்ணியிருந்தாலும் பண்ணிருக்கலாம், ஏன்னா துல்லியமா கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப 600 கோடி மனிதர்கள்னா 1200 கோடி கைகள் ஆச்சு. அப்ப பிரம்மாவுக்கு 1200 கோடி கைகள், ஏன்னா பிரஜைகளின் தந்தை அவர். அவருடைய குழந்தைங்க எல்லாருமே அவருடைய குழந்தைங்க தான், கேட்டாலும் கேட்கறதுனாலும் பிரம்மகுமாரி ஆனாலும் ஆகட்டினாலும் இல்லையா, நாம நேரடி குழந்தைங்க அவ்வளவுதான். சோ எல்லா கையும் உதவி செய்யாது இல்லையா. அப்ப பிரம்மகுமாரிகள் ஆகிற அத்தனை பேருமே கூட பாபாவுடைய சேவை எல்லாரும் இழுத்து போட்டு செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. இப்ப அது செய்யற குழந்தைங்க வந்து வலது கரம் அப்படின்னு பாபா சொல்றாரு. பிரஜைகளுக்கு தந்தை அல்லவா பிரஜா பிதா பிரம்மா, சிருஷ்டிய படைச்சார், அப்படின்னா கைகள் கொண்டு படைத்தார். உண்மையில் இப்ப கைகள் நீ எந்த கையை வச்சு படைச்சாரு, குழந்தைங்க மூலமாக. மற்றபடி 4 கை 6 கை இந்த மாதிரி எல்லாம் உள்ள மனிதர்கள் யாருமே கிடையாது எப்பவுமே. சூக்ஷ்ம வதனத்துல ஒருவேளை இருக்கிறாங்களோ பாபா சொல்றாரு கிடையாது. சூக்ஷ்ம வதனத்துல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாரு. சூக்ஷ்ம வதனம் வந்து ஒரு புரியாத புதிய இல்லையா. இப்ப கூட மம்மா டேக்கு வந்து டிரான்ஸ்ல போய் மம்மாவை பாபா எமர்ச்சி பண்ணாரு, பிரகாஷ் மினிதாரியை எமர்ச்சி பண்ணாரு, மன்மோகினி தீதியை எமர்ச்சி பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையில அவங்களும் பிறவி எடுத்து வேற ஒரு உடல்ல இருக்கிறாங்க. இப்ப மம்மாவும் தெரியாது, பட் பிரகாஷ் மணிதாதி இருக்கிறாங்க. பிறந்துட்டாங்கன்னு அவங்களே அவங்களுடைய நினைவு நாள்ல வந்து பேசிட்டு தான் இருக்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும். அப்ப எங்க இருந்து வந்துச்சு அந்த சூக்ஷ்ம உடல் இல்லையா. அதுதான் புரியாத புதிய சூக்ஷ்மமா. ஒருவேளை எண்ணத்தின் மூலமாகவே அப்படி உருவாக்குறாரா என்னன்னே நமக்கு தெரியாது. கனவு மாதிரி, கனவுல நிஜமாகவே அங்க எங்கேயாவது இருக்குதா, இல்ல ஆனா நிஜமாகவே இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. அதனால சூக்ஷ்மத்துல ஒண்ணுமே இல்ல. செம்ம ஆச்சரியமா இல்ல இதெல்லாம் நினைக்கும் போது. அதே மாதிரி சொர்க்கத்தின் கனிகளை எல்லாத்தையும் டிரான்ஸ்ல வச்சுட்டு போய் கொடுக்கிறார், சுவைக்க வைக்கிறார். ஆனா அங்க சூக்ஷ்மத்துல என்ன இருக்குது, அங்க என்ன மரமா இருக்குது, அது சத்தியுகத்துலதான் இருக்கும், சத்தியுகம்னா வரவே இல்லையன்ற. ஆனா இதுக்காக நீங்க உட்காந்துட்டு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டைம் தான். இது நமக்கு ஒரு குஷி அவ்வளவுதான். இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க தேவையில்லைன்றதுனால பாபா அதை சொல்றதும் கிடையாது. இருந்தாலும் நம்ம குஷி படுத்துறதுக்காக ஒரு சில விஷயங்கள் சொல்றேன் அவ்வளவுதான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இதுலயே பயங்கர ஆராய்ச்சி, அது என்ன கலர்ல இருக்கும், வெள்ளையா இருக்குமா, நீளமா இருக்குமா, கருப்பா இருக்குமா, சூக்ஷ்ம உடல் அப்படி இப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிருக்கிறாங்க. சரி, பிரம்மா பாபா நிறைய சாஸ்திரங்களை படிச்சிருக்கிறாரு, குருமார்கள் கிட்ட போயிருக்கிறாரு, வழி கேட்டிருக்கிறாரு, அவங்க வழியில நடந்திருக்கிறாரு. அது எல்லாமே பக்தி மார்க்கம். படிக்கிறது, குரு வச்சுக்கிறது எல்லாம் பக்தி மார்க்கம். உங்களுடைய பக்தி மார்க்கத்தின் அடிப்பு முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சப்பறம் தான் பாபா குழந்தையா இருக்கிறீங்க. பிரம்ம பாபாவும் அப்படிதான் ஆனார். ஏன்னா முழு சக்கரத்திலும் வர்றவங்க நீங்க தான், ஆல்ரவுண்ட் ஹீரோ. ஆரம்பத்துல இருந்தே ஹீரோ நீங்க, கடைசி வரைக்கும் ஹீரோ. ஆரம்பத்துல இருந்து நீங்க எல்லாரையும் விட அதிக பக்தி செஞ்சிருக்கிறீங்க. இத நினைச்சு பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கு இல்லையா. இப்ப பார்த்தா கோயிலுக்கும் போல, ஆனா கோயிலே கதின்னு இருந்திருக்கும், கோயிலே விழுந்து கறந்துரும். எல்லாரையும் விட அதிக பக்தி செஞ்சவங்க நீங்க தான். இப்ப நிறைய பக்தர்கள் இருக்கிறாங்க, ஆனா குழந்தைங்க நீங்க ரொம்ப குறைவானவர்களா இருக்கிறீங்க. பக்தர்கள் நிறைய பேர், ஆனா அதிக பக்தி செஞ்ச நீங்க இப்ப பாபா குழந்தை ஆகி இருக்கிறீங்க. உங்களுக்கு நான் காட்சி காட்டுறேன். நிறைய பக்தர்கள் நினைவு செய்யறாங்க, அவங்களுக்கும் நான் காட்சிகள் காமிக்கிறேன். நீங்க தான் சதோ பிரதான பக்தி செஞ்சிருக்கிறீங்க, ஆக கண்டிப்பா நீங்க தான் அதிக பிறவிகளும் எடுத்திருக்கிறீங்க. 63 பிறவிகளா நீங்க பக்தி செஞ்சிருக்கிறீங்க. அதுக்கு பதிலாக இருபத்தி ஓரு பிறவிக்கான சுகம் உங்களுக்கு கிடைக்குது. எவ்வளவு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களா இருக்குது. அதனாலதான் யாரு புதுசா வராங்களோ அவங்க கிட்ட ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ண வைக்கிறாங்க. படிவம் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுடைய குரு யாரு? குருவிடம் சென்றுள்ளார் என்றால் கண்டிப்பா பக்தர் தானே. நீங்க பகவானை ஏன் குருவாக கொண்டீர்கள்? பகவான் பகவானை எப்படி குருவா ஆக்கிக்குவாரு? பக்தர்கள் பகவானை சந்திக்கிறதுக்காக குரு கிட்ட போவாங்க. நீங்களே தான் பகவான் ஆச்சு, அப்ப குரு மூலமா என்ன ஆகுறதுக்காக போனீங்க அப்படின்னு மிகவும் யுக்தியோட ஜாட மாடையாக குஷி குஷியா புரிய வைக்கணும். தினமும் புது புது விஷயங்களை புரிய வைக்கிறாரு. மல்யுத்தத்துல இவரை எங்க குத்து விடலாம் ஒதுக்கலாம்னு மிகவும் யுக்தியோட சண்டையிடுகிறார்கள். மனிதர்கள் ஆதி தேவன் பிரம்மாவை மகாவீர்னு சொல்லி குழப்பிட்டாங்க. சிலர் மகாவீர்னு அனுமான சொல்றாங்க, ஹனுமான். ஏன்னா ஹனுமான் மகாவீரத்தன்மையை காட்டினார். எங்க அந்த மகாவீர்? பிறகு வாயுவின் மைந்தன்னு பேர் வச்சிருக்கிறாங்க. ஆதி தேவன் பிரம்மா மேலும் மனிதனாக இருக்கிறார். ஜெகதம்பாவும் மனிதர் தான். இவ்வளவு கைகள் எல்லாம் எங்க இருக்க முடியும்? ஒருவேளை தாய்க்கு இத்தனை கைகள் இருந்தா நமக்கும் இருக்கணுமே. அதிசயமான விஷயங்களா இருக்குது இல்லையா? அப்படி எல்லாம் கிடையாது. எல்லோரும் தாரணை செஞ்சு ஞானத்தின் போதையில இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. வரிசிக்கிரமம் இருக்குது. அந்த சத்சங்கங்கள்ல ஒருபோதும் இந்த மாதிரி விஷயங்களே கிடையாது. இதுதான் ஸ்கூல். வரிசிக்கிரமமா குழந்தைங்க இருக்கிறாங்க. யாருக்காவது மாயின் புயல் வந்தா உடனே கீழே விழுந்துடுறாங்க. அதனாலதான் பிராமணர்களின் மாலை உருவாக்க முடியாது. முடிவுல உருவாகும் போது அத ருத்ர மாலைன்னு சொல்லப்பட்டு நீங்க ருத்ரன் சிவபாபாவுடைய குழந்தைங்க. அதிக பக்திகளை நீங்க பக்தி செஞ்சிருக்கிறீங்க. அதனால அதோடைய பலன் 63 பிறவிக்கு பக்தி செஞ்சிருக்கீங்க. ஏன்னா அதிக பிறவி எடுத்தீங்க, அதனால அதிக பிறவி பக்தி செஞ்சீங்க. அதோடைய பலனா 21 பிறவிக்கு நமக்கு சுகம் கிடைக்குது. இது எவ்வளவு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இந்த விஷயத்தை நீங்க புரிய வைக்கணும். இவ்வளவு அற்புதமான விஷயம்லாம் இருக்குது. சோ இது உலகத்துல எங்கேயுமே கிடையாது, எந்த வேதத்திலயும் கிடையாது. நமக்கு மட்டும் இந்த ரகசியம் தெரிஞ்சிருக்குது. அப்ப எல்லாருக்கும் தெரிய வைக்கணும்ல. பாபா சொல்றாரு, நான் வந்து உங்களுக்கு காட்சி காட்டி இருக்கிறேன். ஆரம்பத்துல வந்து நிறைய குழந்தைங்களுக்கு காட்சி காட்டினாரு, போக போக மறுபடியும் காட்டுவாரு. அது இல்லாம பக்தர்களுக்கும் நிறைய காட்சி, பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய குழந்தைங்களுக்கு காட்சி கிடைக்குது. அதுக்கப்புறம் பாபா குழந்தை ஆகிறாங்க. ஆனா அதுல எந்த லாபமும் கிடையாது. இப்பதான் தெரிஞ்சிருக்கிறோம் பக்தியில வந்து அதுவே ஒரு பெரிய விஷயம். எனக்கு குரல் கேட்டுச்சு, காட்சி தெரிஞ்சது. பாபா சார் அது தெரியறதுனால நீ தூய்மை ஆயிட மாட்டேன், நாராயணன் ஆயிட மாட்டேன். தெரிஞ்சா ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை, தெரியலன்னு கவலைப்படாதன்ற. தெரியுறத ஒரு மாய, அதுலயே மயங்கிட்டு நீ முரளிய விட்டுட்டோம். ரகசியம் தெரிஞ்சிருது. 21 பிறவி 2500 வருஷத்துக்கான ஆஸ்தி கிடைக்குதுன்னா இந்த ஆஸ்தி வந்து இதோடைய மகத்துவம் புரிய வைக்கணும். ஆனா மனிதர்கள் விகாரத்துல மூழ்கி இருக்கனால, புத்தியின் பூட்டு பூட்டப்பட்டிருக்கனால அவங்களுக்கு டக்குன்னு இதோடைய மகத்துவம் வேல்யூ தெரியல. தெரிய வைக்கிறதுக்காக அவங்களை அப்படி ஒரு குழப்பு குழப்பணும். அவங்க ஏற்கனவே பக்தியில குழம்பி இருக்கிறாங்க. சோ அவங்க இதுவரைக்கும் நினைச்சதெல்லாம் தப்புன்னு கேக்குற மாதிரி நீங்க கேள்வி கேட்கணும். தப்புன்னு அவங்க புரியற மாதிரி. சோ அதுக்குதான் ஃபார்ம் ஃபில் பண்ண வைங்கன்ற. சோ ஃபார்ம்ல வந்து இது மாதிரி உங்களுடைய குரு யார் அப்படின்னு கேளுங்க. ஏதாவது ஒரு குரு போடுவாங்க இல்லையா? அப்ப உங்களுக்கு ஒரு குரு இருக்கிறாருன்னா நீங்க அப்ப பக்தர் தானே? சூப்பரா கேக்குறேன். அப்புறம் என்ன உங்களை கடவுள் சொல்லிக்கிறீங்க? குருவை தேடி போறீங்கனாலே நீங்க பக்தர் தானே, அப்ப எப்படி நீங்க கடவுள்? அடுத்தது கடவுள் எங்கும் நிறைந்தவர், அது ஒண்ணு. இன்னொன்னு அவரு ஒருவேளை நீங்க பகவான் நினைச்சீங்கன்னா நீங்களே தான் பகவான் ஆச்சு. பகவான் பகவானையே குருவா வச்சுக்குவாரா? சோ பகவான்னால எல்லாமே இருக்கும். என்ன வேணும்ட்டு நீங்க அவரு குருவா வச்சீங்க? ஏன்னா நீங்களே பகவான் ஆச்சு, உங்களுக்கு எதுக்கு ஒரு குரு வேணும்? என்ன அடைய போறீங்க அவரு குருவா வச்சு? ஏன்னா பகவான சந்திக்கிறதுக்காக தான் குருவை தேடி போறாங்க. இப்படின்னு யுக்தியா ஜாட மாடையா புரிய வைக்கணும். சூப்பரா சொல்லப்பேன். இது இங்கிலீஷ்ல பார்த்தா என்டர்டைன்மெண்டா புரிய வைங்க. அப்படியே ஒரு காமெடி மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா நாஸ்திகர்கள் எல்லாம் அப்படித்தானே பண்ணிட்டு இருக்காங்க. நாஸ்திகர்கள், அரசியல்வாதிகள், இவங்க எல்லாம் எதிர்கட்சி அல்லது ஆளுங்கட்சி திட்டம் போதெல்லாம் அது ஒரு மாதிரி நக்கலா பேசும்போது சம கிளாப் வருது. அதே மாதிரி நீங்க புரிய வைங்கன்ற. உதாரணத்துக்கு வந்து ரத்த கண்ணீர் அப்படின்ற ஒரு படத்துல ஃபேமஸான நாஸ்திக படம் அது. அநேகமா தமிழ்ல வந்து முதல் நாஸ்திக படமா கூட இருக்கலாம். அதுக்கு வந்து பராசக்தியெல்லாம் வந்திருக்கு. சரி, அப்ப பாத்தீங்கன்னா அதுல வந்து என்டர்டைன்மெண்டாவே வரும், ஒரு காமெடியாவே. என்ன அப்படின்னா கண்டினியூஸா கடவுளை நக்கல் பண்ணிக்கிட்டே இருப்பாரு எம்ஆர் ராஜா. சோ அதுல வந்து திருவண்ணாமலை ஜோதிய பத்தி சொல்லுவாரு, ஏண்டா அங்க போனா கும்பிடுற அப்படின்னு கேப்பாரு. அது கடவுள், கடவுளா? இப்ப வீடு எரிஞ்சா மட்டும் ஏண்டா ஐயோ ஐயோன்னு அலர்ற, போய் கும்பிடுற, அவன் தான்டா பக்தன், அடே ஊரையாட ஏமாத்துறீங்க அப்படின்னு. சோ அத பாக்குறவங்க தமிழ்நாடு ஃபுல்லா ஒன்னும் நாஸ்திகரா கிடையாது, அதுவும் அப்ப. ஆனா அதை விரும்பி பாக்குறாங்கன்னா அது பேசுறது பிடிச்சிருக்கு, அது அதை பார்த்து நிறைய பேர் மாறவும் செய்வாங்க இப்பவுமே கூட. அதே மாதிரி நீங்க புரிய வைங்க, தைரியம் வேணும். தைரியம், ஐயோ ஏதாவது ஆயிடுமா ஏதாவது ஆயிடுமா, எதுவுமே ஆகாது. கட்சி வரைக்கும் சொர்க்கம் என்னைக்கு உருவாருது? எதுவுமே இப்படியே பயந்துகிட்டே இருந்தா இல்லையா? புரிய வைக்கணும். பாபா புது புது விஷயங்களை ஏன் புரிய வைக்கிறாரு? ஏன் இவ்வளவு ஜாட கட்டுறது? ஒரு ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாரு. மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா துரியோதனனுடைய உயிர் அவன் தொடையில இருக்குது, தொடையில அடிச்சாதான் அவன் சாகான், வேற எங்க அடிச்சாலும் சாக மாட்டான் அப்படின்றத கிருஷ்ணர் ஜாடையா பீமனை பார்த்து பீம்பாய் பீம்பாய் அப்படின்ட்டு அந்த தொடைய காட்டுவார். இப்படி இப்படின்னு அடி எதுவும் இல்ல, இப்படி இப்படி காட்டுவார். அந்த மாதிரிதான் முரளியில சொல்ற விஷயங்கள். இதை எடு போய் சொல்லு, ஐயோ இதெல்லாம் சொன்னா ஏக்கத்தின் பேர் கெட்டு போயிடாது, இத சொல்லலைன்னாதான் கேட்டு போகும். ஆக்சுவலா வளரவே வளரு, தைரியம் வைக்கணும். இங்க சொல்லு, நடத்திட்டு இருக்கிறது இறைவன், துணை இருக்கிறது இறைவன், பண்ண போறது இறைவன், வெறும் கருவிதான். கருவியா இருக்க கூட தைரியம் இல்லைன்னா அப்புறம் எதை வச்சு நமக்கு நாராயணன் பதவி கொடுத்தார்? சோ எப்படி ஒரு பாக்ஸிங்ல வந்து எப்படி குத்தலாம் அப்படின்னு யோசிப்பாங்க, அந்த மாதிரி நீங்க யோசிக்கணும். எப்படி அவனை நாக் அவுட் பண்றது? எந்த பாயிண்ட் சொன்னா அவன் அதுக்கப்புறம் பேசவே மாட்டான். யோசிக்கணும், யோசிச்சு யுத்தம் பண்ணணும். அதாவது ஞானத்தை கொடுக்கறது, மாயையோட யுத்தம் ஒண்ணு, இந்த ஞானத்தை கொடுக்கறதுக்கு யுக்தியை வகுக்கணும். மனிதர்கள் வந்து பிரம்மாவை மகாவீர்னு சொல்லி குழப்பிட்டாங்க. மகாவீர் கோயில் அப்படின்னு ஜெயினர்கள் கோயில், ஆனா அது என்னன்னே தெரியல இல்லையா? அப்ப அந்த மகாவீர் யாரு? அது பிரம்மான்னு தெரியாம குழப்பிட்டாங்க. மகாவீர் எந்த விதத்துல மகாவீர் தெரியல. அதே மாதிரி ஹனுமானையும் மகாவீர்னு சொல்றாங்க, ஏன்னா அவரு மகாவீரனா இருந்தாரு. பறந்த ஒரு பெரிய பெரிய எதிரி எல்லாம் அடிச்சாரு, அதனால அவரையும் காட்டிட்டாங்க. அதான் பாபா சொல்ற பிரம்மாண்ட மகாவீர் எங்க, ஹனுமான் என்னென்னலாம் பண்ணதா காட்டினாங்களோ அவரு எங்க, அதுவும் வாயுவின் மைண்ட் என்ன வேற பேர் வச்சுட்டாங்க. காத்துக்கு எப்படி ஒருத்தர் பிறக்க முடியும், வாயு புத்திரன் அப்படின்ட்டு. ஒரு பரங்கா காட்டிட்டாங்க மகாவீர்னு. அதான் பாபா சொல்றாரு பிரம்மாவும் மனுஷன் தான், ஜெகதம்பாவும் மனுஷன் தான், யாரும் பரங்கும் கிடையாது பல கைகளும் கிடையாது. அதுவும் காளிக்கு பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கை இருக்கும். அதான் பாபா சொல்றாரு காளிய அம்மான்றீங்க, அப்ப அம்மாவுக்கு அவ்வளவு கை இருந்தா குழந்தைகளாக உங்களுக்கும் இருக்கணுமே. அல்லது நம்ம இயக்கத்தின் படியே வச்சாலும் மம்மான்னு சொல்றோம், ஒருவேளை மம்மாவுக்கு அவ்வளவு கை இருந்துச்சுன்னா அவங்களுடைய குழந்தைகளாக நமக்கும் இருக்கணுமே. அப்படியெல்லாம் கிடையாது. ஆனா இந்த விஷயத்த வந்து நல்லா தாரணை செஞ்சு, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இத நீங்க புரிஞ்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு புரிய வச்சுக்கிட்டே இருக்கும் போதுதான் அந்த போதை இருக்கும், செம்ம போதை இருக்கும். இதுல பிஸியா இருக்கணும், ஆனா இது எப்படி புரிய வைக்கிறது, எனக்கு அந்த மாதிரி சேவையே கொடுக்க மாட்டாங்களே, யாரு கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க. உலகம் விரிஞ்சு கிடக்குது அப்படின்றாங்க, உலகம் ஃபுல்லா இருக்கு, அனாதை இல்லத்துக்கு போங்க, அவங்க உங்களுக்கு தெரிந்த இடங்கள் கொடுங்க, பக்கத்து வீடு கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கொடுங்க, ஸ்கூல்ல இருந்து உங்க கான்டாக்ட்ல யாரெல்லாம் இருந்தாங்க, உங்களுடைய ரிலேஷன்ஸ் யாரெல்லாம் இருக்கிறாங்க, கோயிலுக்கு போங்க கொடுங்க, ஏதாவது ஒரு யுக்தியை உருவாக்கிட்டே இருங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சு பார்த்தா எல்லா கோயிலுமே பிரசாதம் கொடுக்க வருவாங்க, வெளியில இருந்து செஞ்சு எடுத்துட்டு வருவாங்க சுண்டல் ஏதோ ஒண்ணு. அந்த மாதிரி நம்ம பாபாவுடைய படம் வச்சு கொடுங்க, அப்ப கோயில்ல பெர்மிஷன் கொடுத்துருவாங்க தானா. சோ அந்த சாமியாருக்கும் பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒண்ணு கொடுங்க, தானா கொடுத்துருவாங்க, இல்லாட்டினாலும் கொடுப்பாங்க, பட் இதுனா கன்ஃபார்மா கொடுத்துருவாங்க. ஏன்னா லஞ்சம் கொடுத்தாதான் எல்லா வேலையும் நடக்குது இல்லையா. சோ அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு கொடுங்க. அப்ப இந்த ஞானத்தை சொல்ல 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 அந்த போதை ஏறிக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் பாபா குழந்தை ஆகிட்டே இருப்பாங்க, பிரம்மகுமாரிகள் பேர் வெளிப்பட்டுகிட்டே இருக்கும். திரும்புற பக்கம் எல்லாம் பிரம்மகுமாரிகள் பேர் வெளிப்படுற டைமும் அப்பதான் வரும். ஆனா இதே போதையில எல்லாரும் இருக்கிறாங்களான்னா இல்ல, வசிக்கிரமமா இருக்கிறாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். பாபாவுக்காக நான் தூய்மையா இருக்கிறேன், தூய்மையா இருக்கிறேன், தூய்மையா இருக்கிறது பிடிச்சிருக்கு, அதெல்லாம் ஓகே சேவை. இவ்வளவு கஷ்டப்பட்டு தூய்மையா இருந்து சேவையே செய்யலன்னா அதனால யாருக்கு என்ன லாபம் இல்லையா. அதான் பாபா சொல்றார் வசிக்கிரமா இருக்குது. ஞானத்தின் போதை வந்துச்சுன்னா கம்முன் இருக்க முடியாது. வேற எந்த சத்சங்கத்துல இந்த மாதிரி போதை யாருக்கும் வர்றதில்ல. அவங்களுக்கு அந்த சத்சங்கத்துக்கு போறதுலதான் போதை, இங்க இருக்கிறதுலதான் போதை, இங்க வந்துச்சுன்னா போச்சு. ஆனா இங்க அப்படி கிடையாது, வாழற டைம் ஃபுல்லா அந்த போதை 24 மணி நேரம். இது ஸ்கூல், ஸ்கூல்ல எல்லாரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறது கிடையாது இல்லையா, வரிசைக்கரமா இருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கேயும் குழந்தைங்க மாயின் புயல் வந்தா நிறைய பேர் காணாம போயிடுறாங்க, வீழ்ந்துடுறாங்க. அதனாலதான் பாபா சார் பிராமணர்களுடைய வரிசை என் மாலையை உருவாக்க முடியல, பின்னாடி இருக்கிற குழந்தை திடீர்னு முன்னாடி வருது, இன்னைக்கு முன்னாடி இருக்கிற குழந்தை நாளைக்கு பின்னாடி போயிடுது. கடைசி வீச்சல் அடிக்கும் போது யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்களோ அதுதான் மாலையின் ருத்ர மாலை. இந்த ருத்ரன் சிவபாபாவுடைய குழந்தைங்க நீங்க, அது இருந்துட்டே இருக்கணும். நேத்தை விட இன்னைக்கு நான் முன்னேறிதான் போனுங்க தவிர கொஞ்சம் கூட பின்னாடி வந்துடக்கூடாதுன்றதுல லட்சியம் இருந்துகிட்டே இருக்கும். ருத்ர யாகம் வளர்க்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க, பெரிய லிங்கத்தை உருவாக்கி அதை சுத்தி குட்டி குட்டி லிங்கம் சாலிகிராமம் உருவாக்கி பூஜை செய்வாங்களாம். அதெல்லாம் யாரு, பாபாவும் பாபாவுடைய நெருங்கிய குழந்தைகளுடைய நினைவு சின்னம் அது. ருத்ரன்றது பெரிய, அதுதான் சிவன். சுத்தி வைக்கிற சாலிகிராமம்ன்றது முதல் 108 குழந்தைங்க. சோ பாபா ஆழமான விஷயங்களை சொன்னாலும் யார் நல்ல சேவாதாரி குழந்தைங்களா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இது நல்ல விதத்துல தாரணையாகும், மற்றவங்களுக்கும் புரிய வைக்க முடியும். அப்ப சேவை செய்யறதுக்கு வா சூப்பர் பாயிண்ட் கிடைச்சிச்சுன்னு அவங்க குறிச்சு வச்சுக்கிட்டு டக்டக்னு போய் சொல்லிக்கிட்டே இருப்பான். சேவாதாரி குழந்தைங்களுக்கு தான் இது தாரணையாகும், மற்றவங்களுக்கும் புரிய வைப்பாங்க. இது ரொம்ப ஈஸி. நாம ஆத்மாக்கள் சகோதர சகோதரர்கள், சகோதரத்துவம், நாம எல்லாரும் சகோதரர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படி சொல்லிட்டு தங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க. அப்ப அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு தெரியல. ஒரு தந்தையுடைய குழந்தைங்கன்னு தெரியல. அப்ப சகோதரத்துவம் சொல்லிட்டு தந்தைத்துவம்னு எப்படி சொல்றீங்கன்னு கேளுங்கன்ற. சூப்பரா இல்லையா? கடவுள் யாரு நமக்கு? அப்ப கடவுள் எங்க இருக்காரு? எல்லா இடத்துல. அப்ப உங்களுக்குள்ளயும் இருக்காரு, எனக்குள்ள இருக்காரு. அப்ப நீங்களும் கடவுள், நானும் கடவுள். அப்ப நீங்களும் அப்ப, நானும் அப்ப, அப்புறம் எப்படி சகோதரர்கள் அப்படின்னு புரிய வைங்க. அப்ப உண்மையிலே சகோதரர்கள்னா எல்லாரும் அப்பாவா இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்ற. குறிப்பா முஸ்லிம்கள் கிட்ட எல்லாம் இதை புரிய வைக்கலாம் இல்லையா? அவங்க இறைவன் எங்கும் நிறைந்தவர்ன்னு சொல்றது கிடையாது, பட் இருந்தா புரிய வைக்கலாம். பாய் பாய்னு கூப்பிடுறாங்களே சகோதரர்கள். சரி, அதே மாதிரி எல்லோரும் ஈஸ்வரன் தான் எப்படி சொல்றீங்க? எல்லோரும் பகவானானா எல்லோரும் சகோதர சகோதரர்களா எப்படி ஆக முடியும்? அப்ப எல்லாருடைய அப்பா யாரு? அவர் சிவன் தான். அனைத்து ஆத்மாக்களுக்கும் எல்லையற்ற தந்தையா இருக்கிறாரு. எவ்வளவு ஈஸியான விஷயம் இது. பிரம்மாவின் மூலமாக புது உலகத்தின் ஸ்தாபனை நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். பிறகு மெது மெதுவா வளர்ச்சி அடையுது. ஒன்னுல இருந்து ரெண்டாவது, ரெண்டுல இருந்து நாலாவது, இப்படி வளர்ந்துகிட்டே இருக்குது. பிரஜாபிதா பிரம்மா இருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா புது உலகத்தை படைப்பவரும் இருப்பாரு தானே. ஜெகத்பிதா அவர் படைக்கக்கூடியவராக இருக்கிறார், உங்களை படைக்கிறார். பிரஜாபிதா பிரம்மாவின் மூலம் புதிய பிரஜைகளின் படைப்பை படைக்கிறார். அதாவது பழையதை புதியதாக்குகிறார். பிறகு மனிதர்கள் கடல்ல ஆள் இலையில் ஸ்ரீகிருஷ்ணர் வந்தார்னு நினைக்கிறாங்க. நல்லது. அவரை யார் படைச்சது? புதிய பிரஜைகளை எப்படி படைக்கிறார்னு பாபா வந்து புரிய வைக்கிறார். அங்க சொர்க்கத்துல கர்ப்பத்துல பார்க்கடலில் ஓய்வாக அமர்ந்திருப்பது போலாகும். அந்த சமயத்துல ஞானம் ஒண்ணும் இருக்காது. சாஸ்திரங்கள எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் எழுதிட்டாங்க. சிறியது பெரியதாக பிரளயத்தை கூட காட்டுறாங்க. அவங்க பிரளயம் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. ஒருபொழுதும் பிரளயம் ஏற்படுவது கிடையாதுன்னு பாபா சொல்றார். பிரம்மாவின் மூலம் பாரதத்தை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்க நான் வருகின்றேன். தூய்மற்ற உலகத்தில் நான் வரவேண்டியுள்ளது. உங்களுக்கு தெரியும், கல்ப கல்பமா குழந்தைகளாகிய நாம பாபாவின் மூலம் பாரதத்தை தூய்மற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்குறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஞானத்தை பூம்பும் கொட்டுகிறோம். எல்லோருமே விகாரிகள், தூய்மையற்றவர்கள். பாபா தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர். அவர் மூலமாக நாமளும் இறைவனுக்கு உதவியாளர்களாகிறோம், நாமும் தூய்மையாகிறோம், மற்றவர்களையும் தூய்மையாக்குறோம். நல்லது. சரி, பாபா சொல்றாரு புது உலகத்தை பிரம்மா மூலமா ஞானத்தை கொடுத்து பாபா படிக்கிறா. அந்த ஞானத்தை கேக்குறாங்க, ரெண்டு பேர் கேக்குறாங்க, அந்த ரெண்டு பேர் மீதி ரெண்டு பேருக்கு சொல்லி நாலு பேர் ஆக்குறாங்க. இப்படியே வளர்ச்சி அடைஞ்சிட்டு போயிட்டே இருக்கு. ஆனா பிரம்மா மூலமா நடக்கு, பண்றது கடவுள். சோ அதனால பிரஜைகளின் பிதா, சோ பிரஜைகளை ராஜா வாக்குற, பிரஜைகளின் பிதா பிரம்மா மூலமா இது நடத்தப்படுது. அப்ப பிரஜைகளுக்கு பிதா பிரம்மானா பிரஜைகள் இருக்கிறது கலியுகம். அப்ப கலியுகத்தின் பிதான்னு வரும், கரெக்ட் தானே? கலியுக வரதனேன்னு முருகனை சொல்லுவாங்க. இப்ப கலியுகத்துல இருக்கிறவங்களுக்கு அப்பா பிரம்மா. கலியுகன்றது பழைய உலகம். சோ பழைய உலகத்தின் தந்தையா இவர் இருக்கிறாருன்னா புது உலகத்தை படைப்பவரும் இருப்பாரு தானே? அவரத்தான் உலகத்தின் பிதா, ஜெகத் பிதா அப்படின்னு சொல்ல முடியும். சிவபாபா அவர் தான் படைப்பது, நம்மளை படைக்கிறார், புத்தம் புது தேவதையா படைக்கிறார், நம்மளை புதுசாக்குறார், புது உலகத்தை படைக்கிறார். பிரம்மா மூலம் புது பிரஜைகளின் படைப்பை படைக்கிறார். சோ இப்ப பிரஜையா பிராமணர்களா இருக்கும், ஏன்னா இப்பயும் பிரஜை தான், நம்ம ராஜா ஆகல. சோ அடுத்ததுதான் நம்ம தேவதை ஆகும். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வேதத்துல ஒரு பெரிய பிரளயம் வந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் மூழ்கடிச்சிருச்சு. அப்ப கடல்ல ஒரு இலையில ஒரு குழந்தை வருது, அப்புறம் அப்படியே உலகம் சத்தியம் ஸ்தாபனை ஆகுது அப்படி காட்டிட்டாங்க. பாபா சொல்றாரு சரி திடீர்னு அந்த குழந்தை எப்படி வந்துச்சு, யார் படிச்சது அந்த குழந்தை கூட, யார் படிச்சது? சூப்பரா கேக்குற. இப்பதான் தெரியும் சங்கமயத்துல கொடுத்த ஞானத்தினால புது உலகத்துல ஸ்ரீகிருஷ்ணர் வர்றாரு. ஆனா அது ஆளிலையில வர மாட்டார். ஆளிலையில அப்படியே கால் மேல கால் போட்டு கால் கட்டைகரில் சுப்பிட்டு அந்த சந்தூர் பவுடர்ல இருக்கிற மாதிரி கிருஷ்ணர் இலை மேல வர மாட்டாரு. எல்லாரையும் மாதிரி கர்ப்பத்துலதான் பிறப்பாரு. கர்ப்பம் வந்து அப்படி இருக்கும், மாளிகை மாதிரி அப்படியே ஜாலியா ஓய்வா இருக்கும். அதுக்கு முந்தைய ஜென்ம வரைக்கும் கர்ப்பத்துக்குள்ள போனால அது ஜெயில், தண்டனை. ஏன்னா அந்த கர்ப்பம் மாளிகையா இருக்கிறது. அப்ப அந்த கர்ப்பம் சொர்க்கத்துல இருக்கிற கர்ப்பத்தை, தாயின் கர்ப்பத்தை பாற்கடலுக்கு சமமா சொல்றாங்க. ஓய்வா இருக்கும், ஆனா ஞானம் இருக்காது அந்த குழந்தைங்களுக்கு. இந்த ஞானத்துடைய பலன் அவங்க அனுபவிக்கிறாங்க. மற்றபடி ஒட்டுமொத்த உலகத்தையும் கடல் வந்து மூழ்காது, அந்த மாதிரி பிரளயம் தான் ஒன்றும் வராது அப்படின்னு சொல்றது. சோ பிரம்மா மூலமா தூய்மற்ற உலகத்தை தூய்மையாக்குறதுக்காகத்தான் நான் வரேன். பாரதத்தை தூய்மை ஆக்குறோம், குழந்தைகளாக நம்மளும் பாபாவோட சேர்ந்து தூய்மை ஆக்குறதுக்கு உதவி செய்யறோம். எப்படி? ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஞானத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும், பூம் 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 பூம். அதாவது அந்த வண்டு சொல்லியே புழுவெல்லாம் வண்டுவா மாத்திடுமா, அந்த மாதிரி இந்த ஞானத்தை சொல்லி சொல்லியே சூத்திரர்கள் எல்லாம் நம்ம பிராமணர்களா மாத்துறோம். ஏன்னா ஒட்டுமொத்த உலகமும் சூத்திரர்கள் தான், விகாரிகள் தான், தூய்மையற்றவர்கள் தான். அவங்களை தூய்மை ஆக்குறது பாபா. அதுல நம்மளும் பாபாவுக்கு உதவியா இருக்கிறோம். என்ன உதவி பண்றோம்? நாமளும் தூய்மையாகி மற்றவங்களை தூய்மையாக்குறது தான் அந்த உதவி. நம்ம தூய்மை ஆகுறதே பெரிய உதவி, அடுத்தது தூய்மை ஆகுறோம். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் பின் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்து. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் தாரணைக்கான முக்கிய சாரம். இந்த உருவாகின்ற உருவாக்கப்பட்ட நாடகத்தின்படி சென்று கொண்டே இருக்க வேண்டும். ஞானத்தை சிந்தனை செய்து சுய தரிசன சக்கரதாரி ஆகும். இந்த நாடகம் ஏன் இப்படி நடக்குது, ஏன் அப்படி நடக்குது, அது நாடகம் அப்படிதான் நடக்கும். நாடகத்துல பதிவானது நடந்தே இருக்கு, அதை பத்தி கவலை இல்லை. இப்ப நான் நாராயணன் அந்த ரகசியத்தை சொல்லிட்டேன், ஏன் என் வாழ்க்கையில இப்படி எல்லாம் ஆச்சு, குழம்புனது போதும், நல்லகாலம் பிறகுது, நல்லகாலம் பிறகுதுன்ற பாபா. சோ நாராயணன் நான் அப்படின்ற உணர்வுல இப்பவே இருக்கணும்ன்ற, அந்த போதையில இப்பவே இருக்கணும் அப்படிங்கிற, அது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இல்லையா. அப்பதான் அந்த மகிழ்ச்சியின் போதை இருக்கும். பக்தர்களுக்கு பகவானுடைய உண்மையான அறிமுகத்தை கொடுக்கும். ஏன்னா பொய்யான அறிமுகம் தான் எல்லா இடத்துலயும் கிடைக்குது, அத சொல்றதுக்கு நாம எதுக்கு, உண்மையான அறிமுகத்தை கொடுக்கும். ஏன்னா மனிதர்கள் வந்து அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க இங்கேயும் அங்கேயும் எல்லாம், அது அந்த அலையறதுல இருந்து விடுவீங்க. பிரம்மாவின் கைகளாகி உதவி செய்யுங்க, இறைவனுக்கு உதவியாளராகுங்க. உலகத்தை தூய்மையாக்குறதுல, தானம் தூய்மையாகிறதுல, இப்ப இதுல ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு சிஸ்டர் வந்து இது மாதிரி நான் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே ஒருத்தர் ஒரு மணி நேரம் அட்வைஸ் பண்றாராம், பாருமா எங்க ஊர்லயும் பிரம்மகுமாரி சென்டர் இருக்குது, எங்க பக்கத்து வீட்லயே 10 வருஷம் போறாங்க, அவங்க அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அவங்க எதுவும் தடுக்கலாம் இல்ல, அவங்களேதான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க, நீ இன்னமும் 6 மாசம்தான் போற, 10 வருஷம் போனவங்களுக்கு தெரியாததா உனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு கேக்குறான். இதுதான் அப்பாவை நடத்தையின் மூலமா நிந்தனை பண்றது இல்லையா. அப்ப இவங்க கல்யாணம் பண்ணி வச்சதுனால ஒரு ஆத்மா தூய்மையா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு எவ்வளவு தடையா வருது பாருங்க. சோ இத எப்படி இருக்குது பாருங்க இல்லையா. அப்ப நமக்கு இது ஒரு பெரிய டிசர்வீஸ் மாதிரி தெரியாது, ஆனா இது எப்படி பாருங்க, எங்க வந்து நீ உங்க சென்டர்ல காட்டு பாப்போம், ஒருத்தராவது அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காத ஒருத்தரை காட்டுன்றான், இல்ல கல்யாணம் ஆகாத ஒருத்தங்களை காட்டுன்றான். அப்ப பாருங்க அந்த அந்த கவனக்குறைவு இல்லையா. நம்ம தானே நினைக்கிறோம், அது பாத்தீங்கன்னா இறைவனுடைய ஞானத்தை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு தடையாயிடுது. அதுக்குதான் பாபா சார் தூய்மையாகி தூய்மை ஆக்கிறது தான் உதவி. அப்புறம் பாபா சொல்லிருக்காரு, நீங்களே தூய்மை இழந்தீங்கன்னா தூய்மை ஆகுங்கன்னு எந்த முகத்துல நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு கேக்குற. வரதனம், தொடர்ச்சியான நினைவு மூலமாக தடைகளுக்கு விடை கொடுக்கக்கூடிய சர்வசக்திவான் ஆகுங்கள். தொடர்ச்சியான நினைவு மூலமாக தடைகளுக்கு விடை கொடுக்கக்கூடிய சர்வசக்திவான் ஆகுங்க. உண்மையில தொடர்ச்சியான நினைவு தான் தடையில இருந்து தப்பிக்கிற ஒரே வழி, தொடர்ந்து அதுலேயே இருக்குது. சரி, விளக்கம். ஏன்னா நினைவுலே பிஸியா இருக்கும், அப்ப தடை வர்றதே தெரியாது உங்களுக்கு. உங்களுக்கு நினைவுல இருக்கிறது தான் போதை, அதுலயே பிஸியா இருக்கும்போது மற்ற எந்த விஷயமும் தெரியாது. இதுதான் ஒரே பெரிய விஷயமா இருக்கும். தொடர்ச்சியான நினைவு மூலமாக தடைகளுக்கு விடை கொடுக்கக்கூடிய சர்வசக்திவான் ஆகுங்கள். விளக்கம், சங்கம யுகம் விக்னங்களுக்கு விடை கொடுக்கக்கூடிய யுகம். எவைகளுக்கு அரை கல்பத்துக்கு விடை கொடுத்து விட்டீர்களோ அவைகளை திரும்ப வரவிடாதீர்கள். எப்பவுமே நான் வெற்றி ரத்தினம், மாஸ்டர் சர்வசக்திவான் என்பதை நினைவில் வையுங்கள். இந்த நினைவு தொடர்ச்சியா இருந்தால் சக்திசாலியான இந்த நினைவு இருக்கிற ஆத்மா முன்னாடி மாயை தடைகளை கொண்டுட்டு வராது. தடைகள் வந்துச்சு அதுக்கப்புறம் நீக்கினீங்க அப்படின்னா கூட அது தொடர்ச்சியான நிலையான நினைவுன்னு சொல்ல முடியாது. தொடர்ச்சியான நிலையான வெற்றின்னு சொல்ல முடியாது. தொடர்ச்சியான நிலையான சர்வசக்திவான், மாஸ்டர் சர்வசக்திவான் சொல்ல முடியாது. அதனால எப்பொழுதும் நிரந்தரமாக அப்படிங்கிற வார்த்தைக்கு கவனம் கொடுங்க, அடிக்கோடிடுங்க, அண்டர்லைன் பண்ணுங்க, டபுள் அண்டர்லைன் பண்ணுங்க. எப்பவுமே இந்த நினைவு இருந்தால் நான் வெற்றி ரத்தினம், மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படிங்கிற நினைவு இருந்தால் சதா தடைகளற்றவராக இருப்பீங்க. மேலும் வெற்றியின் முரசு ஒலித்துக் கொண்டே இருக்கும். வானில சொன்ன மாதிரி நான் நாராயணன், என்கிட்டே வா, நாராயணன் கிட்டே வா, அந்த போதை இருந்துகிட்டே இருக்கும். ஸ்லோகன், ஈஸ்வரிய சேவையில தன்னை அர்ப்பணிப்பதுதான் பாப் தாதாவிடம் இருந்து சலுகைகளை பெறுதல் ஆகும். உங்களை அர்ப்பணிக்க அர்ப்பணிக்க பாபா நமக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார் இல்லையா, சுகம் சாந்தி சச்சிவத்துல செல்வம் எல்லாமே. எந்த அளவுக்கு அர்ப்பணிக்கிறீங்க? சோ சேவையில அர்ப்பணிக்கிறது, அதுவும் பாபா சொல்ற மாதிரி பிறரை முன்னுக்கு வச்சு தான் பின்னாடி இருந்த சேவை செய்யுது. சோ அப்படி பண்ண பண்ண என்ன ஆகும், பாபா உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் சலுகைகளை, அவருடைய ஹெல்ப் தெரிஞ்சுகிட்டே இருக்கும். வரதானம் பாருங்க, தொடர்ச்சியான நினைவு மூலமாக தடைகளுக்கு விடை கொடுக்கக்கூடிய சர்வசக்திவான் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம் பாபா சொல்றாரு, சங்கம யுகம்னால தடைகளற்ற யுகம், தடைகளுக்கெல்லாம் விடை கொடுக்கக்கூடிய யுகம். அதுதான் ஹிந்தியில விக்னம் அப்படின்னா தடைன்னு அர்த்தம். விக்ன விநாயகர் சொல்றீங்கல்ல, தடைகளற்ற, தடை வரக்கூடாதுன்றதுக்காக தான் பிள்ளையார கும்பிட்டு காரியத்தை தொடங்குவாங்க. சரி, இப்ப ஐந்து விகாரங்கள், இது இல்லாம நிறைய விகாரம் இருக்கு, பொறாமை வெறுப்பு இது மாதிரி எல்லாத்துக்கும் விடை கொடுக்கிறோம். எவ்வளவு நாளைக்கு? அரை கல்பத்துக்கு. சோ இப்ப காமம் கோபம் பற்று பேரத்தாங்கிற அரை கல்பத்துக்கு வர்றது இல்லையா, அரை கல்பத்துக்கு நான் தொடவே மாட்டேன்னு சத்தியம் பண்றீங்கன்னு அர்த்தம். அரை கல்பத்துக்கு தொடமாட்டேன்னு சொல்லிட்டு அஞ்சே நிமிஷத்துல பாரு மறுபடியும் போய் தொடரிய கொண்ட என்ன இது அப்படின்னு கேக்குற. திரும்ப வரவே விடாதீங்க, விரட்டி அடிச்சுக்கிட்டே இருங்கன்ற, கொத்திக்கிட்டே இருங்க. உள்ளுக்குள்ள இருந்து வருது பாபா, வெளியில இருந்து வந்தா பரவாயில்ல, கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு கொத்திக்கிட்டே இருங்க விகாரத்தை. சோ அதுக்கு என்ன பண்ணணும், நான் யாரு வெற்றி ரத்தின சாதாரண ஆளுன்னு நினைச்சியா, பரமாத்மாவுடைய மனைவி இல்லையா. சோ வெற்றி ரத்தினம், நான் கோடானு கோடி பிராமணர்களை வீழ்த்திருக்கிற, நீ என்ன பெரிய ஆளா அப்படின்னு அவன் கேட்டா நீ கோடானு கோடி பேரை வீழ்த்தலாம், என்ன வீழ்த்த முடியாது. பாபாவுடைய பிரியதர்ஷினி நான், துர்கா தேவி நான், வெற்றி ரத்தினம் நான் மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். மாஸ்டர் சர்வசக்திவான் நான், இறைவனுக்கு சமமான ஞானம் இருக்குது. சிவன் கையிலும் திருச்சலம் கொடுப்பாங்க, பார்வதி கையிலும் திருச்சலம் கொடுப்பாங்க, அவருக்கு சமமானவர் நான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருங்க நிரந்தரமா. திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும், நான் வெற்றிடத்துல மாயை கிட்ட ஒரு வினாடி கூட தோக்காதவன். அது வந்து ஏதோ ஒரு ரஜினி படத்துல கூட இந்த டைலாக் வரும், அசந்தா அடிக்கிறது உங்க பாலிசி, அசராம அடிக்கிறது என்னோட பாலிசி அப்படின்ட்டு. சோ மாயை அதான பண்ணுது, அசந்தா மாயை நம்மள அடிச்சிருது, அசராம மாயை அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அது திரும்பி கூட பார்க்க விட கூடாது, அடிச்சு 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 தரத்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா. சோ அது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். இது இது பயங்கர சக்திசாலியா ஆயிடுச்சு இந்த நினைவு அப்படின்னா மாயாவே தடையை ஏற்படுத்தவே ஏற்படுத்தாது உங்ககிட்ட. இத மறக்கும் போதுதான், அசரும் போதுதான் மாயை தடையை ஏற்படுத்தும். உங்க சிரிப்பு முன்னாடி அது ஓடி போயிடும். ஏன் அந்த சிரிப்பு எதை புரியுது, நான் யாருன்னு மறந்துட்டேன்னு நினைச்சியா அப்படின்ட்டு. மாயை தடை வருது, அப்புறம் நீக்கினா வரவே கூடாதுன்ற, ஏன்னா தடை வருதுனால நீ அலட்சியமா இருந்திருக்கிற, நினைவு இல்லாம இருந்திருக்கிற, அதனால வந்திருக்க. அது ஒரு பிரச்சனை. பிரச்சனையே வந்ததே உனக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சாதான் தடைன்னு சொல்ல முடியும். தெரியலன்னா அது தடைன்னே சொல்ல முடியாது. அப்ப தெரியாம இருக்குன்னா என்ன பண்ணும், மைண்ட் இதுலயே பிஸியா இருக்கணும். நான் வெற்றி ரத்தினம் சர்வசக்திமான் அது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். அதனால எப்பொழுதும்ன்ற வார்த்தைக்கு கவனம் கொடுங்க. அப்பப்ப இல்ல, எப்பவும். புதுசா வர குழந்தைக்குதான் அடிக்கடி பாபாவை நினைவு செய்ய சொல்றது. இங்க அடிக்கடி இல்ல, எப்பொழுதும் பாபாவை நினைவும் செய்ய, இந்த ஞானமும் செய். நான் யார், அதுதான் சுயதர்சன சக்கரம்ன்றதே நான் யாருன்றதுதான். வெறும் ஆத்மால முடிக்கிறது இல்ல. நம்ம எதிரி ஆத்மா, மாயை தூக்கி சாப்பிட்டவன் நான் இல்லையா. என்னுடைய நினைவாக எவ்வளவு அற்புதமா எழுதி இருக்கிறான். கலிங்கா நாகத்து மேல நர்த்தனம் ஆடினதா, ஆதிசேஷன் பாம்ப படுக்கையாகி படுத்துட்டு இருக்கிறதா, அந்த நாராயணன் நான். என்னுடைய நினைவு சின்னமே அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குதான். நான் எப்படிப்பட்டவன் அது ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். வெற்றி ரத்தினம்னா, மாஸ்டர் சர்வசக்திவான்னா, என்ன ஒரு வினாடி கூட என்னுடைய சந்தோஷத்தை குறைக்க கூட முடியாது அப்படின்ற அந்த போதை இருந்துகிட்டே இருக்கணும். நிரந்தரமா அந்த போதை ஏத்திக்கிட்டே இருங்க. இப்ப அஞ்ஞானிகள் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வர்றவங்க கொஞ்சம் போதை அடிக்கிற மாதிரி வந்தோடனே டிவி போடுறாங்க. ஏன் அவங்களுக்கு அந்த போதை குறையுது, உடனே டிவி. இந்த விகார போதை ஏத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம இந்த போதை ஏத்தணும், ஆத்மாவுடைய போதை, சுத்தமான போதை ஏத்திக்கிட்டே இருக்கணும். நான் யாரு, நான் யாரு இல்லையா. நினைவு பிளஸ் சேவை ரெண்டுத்திலயும் பிஸியா இருக்கணும். ஒன்னு மனசா சேவை, அது 24 hours இருக்கணும். அது இல்லாம ஸ்தூல சேவையும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படி இருந்தாதான் மாய கிட்ட மாட்ட மாட்டோம், இல்லைன்னா மாட்டேன். சரி, சோ எப்பொழுதும் அப்படின்ற நினைவு இருந்தாலே எப்பவுமே தடையற்றவராகவே இருப்பீங்க. வெற்றியின் முரசு ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். தடையே இருக்காது. ஏன்னா நான் ஜெயிச்சிருவேன், நான் ஜெயிச்சிருவேன், கண்டிப்பா பண்ணிடுவேன், 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 அழகா பண்ணியே முடிச்சிருவேன். இல்ல முடியாது, முடியாது, மாயா வந்து யார் மூலமாவது இது முடியாது, வந்து யார் சொன்னாலும் முடியும், பண்ணிட்டே இருக்கும். அஞ்ஞானத்திலே பாத்தீங்கன்னா வெற்றி அடையறவங்க எல்லாம் பார்த்தா அப்படிதான், அடைய முடியுமா முடியுமான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க மத்தவங்க. இவர் அதுக்குள்ள அடையறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருப்பார், அடைஞ்சிடுவார். அது மாதிரி நான் வெற்றி ரத்தினம், கூட பகவான் இருக்கிறாரு, வேற என்ன வேணும். கடவுள் இருக்கிற வேற என்ன வேணும், போயிட்டே இருங்க. அவர் கொடுத்த வழியில போயிட்டே இருங்க, வெற்றி கண்டிப்பா வரும். அது சேவையா இருந்தாலும் சரி, சுய புருஷார்த்தமா இருந்தாலும் சரி. அப்ப நீங்க நினைச்சதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும், மாயை வெல்றதுலயும் சரி சேவையிலயும் சரி. அப்ப தொட்டதெல்லாம் வெற்றி முரசு ஒலிச்சுக்கிட்டே இருக்கும், ஒலிச்சுக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு வரதானோம். அதனால இது தடைகளை, தடைகளுக்கு நிரந்தர விடை கொடுக்கக்கூடிய யுகம். அரை கல்பத்துக்கு, அரை கல்பத்துக்கு வேண்டாம்னு சொன்னதை போய் 5 நிமிஷத்துல தொடக்கூடாதுன்றது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். ஸ்லோகன், ஈஸ்வரிய சேவையில தன்னுடைய உடல், பொருள், ஆவி, எண்ணம் எல்லாத்தையும் முழுசா அர்ப்பணிக்கிறது இல்லையா. மனசா சேவை மூலமா நீங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க அல்லது சமைக்கிறீங்க, ஆனா மனசுனால நான் சூக்ஷ்மதனத்துல வந்து தூய்மை நதிவலை பரப்பிட்டு இருக்கேன், தூய்மை நதிவலை பரப்பிட்டு இருக்கேன், தூய்மை நதிவலை பரப்பிட்டு இருக்கேன். இதுலயே பிஸியா இருந்தீங்க அப்படின்னா பாப்தாதா கிட்ட இருந்து சலுகை அடைஞ்சிட்டே இருக்கிறீங்க. நாங்க அதீந்திரிய சுகத்தை முதலா இப்ப உடனடியா அனுபவம் பண்ணிட்டு இருப்பீங்க. இது இல்லாம சொர்க்கத்துல நிறைய வரும், பட் இப்பவே பயங்கர ஆனந்தம், அப்படியே பறந்துகிட்டே இருப்பீங்க, லேசா இருப்பீங்க, டபுள் லைட் ஃபரிஸ்தாவா இருப்பீங்க. சோ ஈஸ்வர சேவையில தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டே இருக்கிறது. அப்பதான் அந்த ஈஸ்வரனுடைய, பாப்தாதாவுடைய சலுகையை உங்களால அனுபவமும் பண்ண முடியும். ஒரு வினாடி கூட உங்களுக்காக வாழாம முழுக்க முழுக்க பாபா 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 அதுலயே மூழ்கி இருக்குது. ஒரு முருகன் பாட்டு, ஒரு மெட்டியமஸ் பாட்டு, உள்ளம் உருகுதையா உன்னடி காண்கையிலே, அது அது பார்த்தாலும் அவ்வளவு பாவனையா இருக்கும் அந்த கேட்கும்போது. அப்ப அது மாதிரி நம்மளுடைய உள்ளம் எப்ப உருகும், பாபாவுடைய சேவையில மூழ்கும்போது. அப்படி யார் மூழ்கி கிடக்குறாங்களோ அவங்களுக்குதான் பாப்தாதாவுடைய சலுகைகள் கிடைக்கும். இப்ப மூழ்கிறது தான் அவருடைய சலுகையை அடையிறது அப்படின்னு பாபா முரளி சொல்லி முடிச்சுட்டாரு. தம பாசுலான முரளி ஓம் சாந்தி. லவ் யூ பாபா. தேங்க்யூ பாபா.